அண்ணாமலை. தென்னிந்திய ரயில்வேயின் சென்னை சந்திப்பிலிருந்து சுப்பிரமணியாவும் நானும் சிலோன் போட்மெயிலில் ஏறி அமர்ந்தோம். பல மணி நேரங்களாக விதவிதமான காட்சிகளை கடந்து புகை வண்டி உருண்டோடியது. வழிநடுக நெல் வயல்களும் சின்னஞ்சிறு செம்மலைகளும், குளிர் நிழல் தரும் நெடுதுயர்ந்த தென்னந்தோப்புகளும், ஆங்காங்கு நெல் வயல்களில் பாடுபட்டு உழைக்கும் விவசாயிகளுமாக காட்சிகள் மாறி மாறி தோன்றி மறைந்தன. ஜன்னல் அருகில் அமர்ந்து நான் புறக்காட்சிகளை கண்ணால் பருகிக் கொண்டிருக்கையில், சடுதியில் படரும் இந்திய மாலையுருள் புறக்காட்சிகளை மறைத்ததும் மனம் இதர சிந்தனையில் மூழ்கியது. அந்த யோகி பிரம்மா கொடுத்த தங்க மோதிரத்தை அணிந்த நாள் முதற்கொண்டு எனக்கு நேர்ந்த வினோதமான சம்பவங்களை வியப்புடன் நினைவு கூர்ந்தேன். நான் போட்டிருந்த திட்டங்கள் மிகவும் மாறிவிட்டன. எதிர்பாராத சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக உருவாகி கிழக்கே தொடர்ந்து செல்லும் எனது தீர்மானத்தை மாற்றி தென் திசையை நோக்கி என்னை அழைத்துச் செல்கின்றன. இந்த தங்க மோதிரத்தில் பதித்துள்ள கல்லிற்கு ஒரு மர்மமான சக்தி உள்ளது என்று அந்த யோகி கூறியது உண்மையாக இருக்குமோ என்ற எண்ணம் என்னுள் எழுந்தது. எவ்வளவுதான் திறந்த மனதுடன் இதை அணுக முயன்றாலும், தற்கால விஞ்ஞான ரீதியில் சிந்தனை செய்து பழகிவிட்ட ஒரு மேலை நாட்டினனுக்கு இதுபோன்ற கருத்தை ஏற்பது கடினம்தான். இந்த பிரமையை மனதிலிருந்து உதறித் தள்ளினேன். ஆயினும் என்னுள் நிழலாடிய சந்தேகத்தை விரட்ட முடியவில்லை. அருணமலை ஆசிரமத்தை நோக்கிச் செல்லும் எனது பயணம் ஒரு வினோதமான சக்தியின் வேலையாகவே தோன்றியது. மகரிஷியை சந்திப்பதில் ஆர்வமில்லாதிருந்த என்னை அவரை நோக்கி செலுத்தி விடுவதில் மனித சக்தியை மீறிய விதியின் கருவிகளாக இரு காஷாயமணிந்த மனிதர்கள் அமைந்த காரணம் என்ன? வேறு தகுந்த சொல் கிட்டாததால் விதி என்று சொல்கிறேனே தவிர, இந்த சொல்லை பொதுவான பொருளில் இங்கு எழுதவில்லை. எந்த முக்கியத்துவமும் இல்லாத சில நிகழ்ச்சிகள் சில சமயம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக திருப்பு முனையாக அமைவதை பழைய அனுபவங்கள் எனக்கு நன்கு உணர்த்தி இருக்கின்றன. நாங்கள் ரயில் வண்டியை விட்டு இறங்கினோம். அத்துடன் மெயின் லைன் பயணம் முற்று பெற்றது. இனி பிரான்ச் லைனில் போக வேண்டும். பிளாட்பாரத்தில் அரையிரட்டான வெயிட்டிங் ரூமில் 2 மணி நேரம் ரயிலுக்காக காத்திருந்தோம். எனது சக பயணி துறவியாரோ வெளியே நல்ல இருட்டாகவிருந்த பிளாட்பாரத்தில் முன்னும் பின்னுமாக நடை போட்டார். அவரது நெடிய உருவம் விண்மீன்களின் மங்கிய வெளிச்சத்தில் பாதி நிஜமாகவும் பாதி நிழலாகவும் தோற்றமளித்தது. மிகவும் தாமதித்து ரயில் வண்டி ஒரு வழியாக வந்து சேர்ந்தது. குபுகுபு வென்று புகைவிட்டுக் கொண்டு எங்களை ஏற்றிக்கொண்டு கடகடவென்று உருண்டது. எங்கள் பெட்டியில் இருந்த பயணிகளை விரல் விட்டு எண்ணிவிடலாம். கண்ணை மூடினேன். தூக்கமும் கனவுமாக மாறி மாறி வந்தன. சில மணி நேரங்களுக்கு பின் எனது சக பயணி என்னை எழுப்பினார். ஏதோ ஒரு சிறிய ஸ்டேஷனில் வண்டி நின்றது. இறங்கினோம். கூவென்று ஊளையிட்டுக் கொண்டு அமைதியான இருட்டை கிழித்துக் கொண்டு ரயில் சக்கரங்கள் உருண்டோடின. இரவு முற்றும் முடியவில்லை. ஸ்டேஷனில் சிறிய வெயிட்டிங் ரூமிற்கு சென்றோம். யாரும் இல்லை. சௌகரியத்திற்கு வேண்டிய சாதனம் ஏதுமில்லை. அங்கிருந்த சிறிய மண்ணெண்ணெய் விளக்கை ஏற்றி வைத்து பொறுமையுடன் காத்திருந்தோம். பொழுது விடிவதின் அறிகுறிகள் தென்பட்டன. கிராதி போட்ட பின்புற ஜன்னல் வழியாக மெல்ல ஒளிக்கதிர்கள் அறைக்குள் புகுந்தன. ஜன்னல் வழியாக கண்ணுக்கு தெரிந்த பகுதிகளை பார்த்தேன். காலை பனியினுடே சில மைல்களுக்கு அப்பால் தனித்து நிற்கும் ஒரு குன்றின் வரிவடிவம் தெரிய துவங்கியது. அடிப்பாகம் மிகவும் விஸ்தாரமாகவும் நடுப்பக்கம் நன்கு பரந்தும் இருந்தது. அதிகாலை பனியால் மறைக்கப்பட்டிருந்த குன்றின் சிகரத்தை காண முடியவில்லை. என் கூட வந்த துறவி வெளியே போய் பார்த்து வர கிளம்பினார். அங்கே ஒருவர் தனது இரட்டை காளை மாட்டு வண்டியில் படுத்து குரட்டை விடுவதை கண்டார். சற்று குரல் கொடுத்ததும் வண்டிக்காரர் நன உலகிற்கு திரும்பி கிராக்கி தயாராக இருப்பதை உணர்ந்தார். நாங்கள் போக விரும்பிய இடத்தை சொன்னதும் அவர் மிகுந்த உற்சாகத்துடன் சம்மதித்தார். அந்த சிறிய 2 சக்கர வண்டியையும் அதன் உட்பகுதியையும் பார்த்து எனக்கு நம்பிக்கை எழவில்லை. வந்தது வரட்டும் என்று நாங்கள் ஏறி உட்கார்ந்ததும் எங்களுக்கு பின்னால் வண்டிக்காரர் எங்களது சாமான்களை திணித்தார். ஒரு மனிதரால் எவ்வளவு குறுகிய இடத்தில் அமர முடியுமோ அவ்வளவு ஒண்டிக் கொண்டு அமர்ந்தார் துறவி. தலை இடித்து விடாமல் இருக்க கூனி குறுகிக் கொண்டு வெளியில் காலை தொங்கவிட்டவாறு வண்டியின் பின்பகுதியில் அமர்ந்தேன். இடப்பிரச்சனை ஓரளவு சமாளிக்கப்படவே கிளம்புங்கள் என்றோம். வண்டியில் பூட்டியிருந்த மாடுகள் சிறியனவானாலும் வலுவானவை. இருந்தாலும் வண்டியின் வேகம் குறைவுதான். பார்ப்பதற்கு கவர்ச்சியான இந்த காளை மாடுகள் இந்தியாவின் நாட்டுப்புறங்களில் பார வண்டிகளை இழுப்பதற்கு மிகவும் உதவுகின்றன. இந்த மாடுகளுக்கு வெயிலின் கடுமையை தாங்கும் சக்தி அதிகம். மேலும் தீனி தீவன விஷயத்தில் குதிரைகளைப் போன்று இந்த மாடுகளுக்கு நாக்கு அவ்வளவு நீளமில்லை. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பின்னரும் இந்தியாவின் கிராமங்களிலும் சிற்றூர்களிலும் மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களில் பெரும் மாறுதல்கள் ஏதும் ஏற்படவில்லை. கிமு 100 பயணிகளை ஊர்விட்டு ஊர் ஏற்றிச் சென்ற மாட்டு வண்டியே 2000 ஆண்டுகளுக்கு பின்னரும் புழக்கத்தில் உள்ளது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். எங்கள் வண்டிக்காரருக்கு தனது மாடுகளின் மீது மிகப் பெருமை. மாடுகளுடைய நீண்டு அழகாக வளைந்த கொம்புகளின் நுனியில் நேர்த்தியான ஆபரணங்கள் பொருத்தியிருந்தார். அவைகளின் மெல்லிய கால்களில் சிறு பித்தளை மணிகள் கட்டப்பட்டிருந்தன. மாடுகளின் மூக்கினுள் செலுத்தப்பட்டிருந்த மூக்கணாங்கயிரை கொண்டு மாடுகளை ஓட்டினார். மாடுகள் குஷியுடன் பொழுதி படர்ந்த ரஸ்தாவில் சென்றன. சட்டென பொழுது விடிந்ததை உணர்ந்தேன். பாதையின் இருபுறமும் உள்ளம் கவரும் காட்சி, மனதை சலிப்படைய செய்யும் சமதள பூமி என்று இந்த பிரதேசம். தொடுவானத்தை நோக்கி கண்ணை செலுத்தும் போதெல்லாம் குன்றோ மலையோ தொலைவில் தெரிய நேரமாகவில்லை. ரஸ்தா செல்வது குள்ளங்குட்டையான முட்புதர்கள் முளைத்துள்ள ஒரு செம்மண் பிரதேசம். சிற்சில இடங்களில் பச்சை பசேல் என்ற நெற்பயிர் வயல்வெளிகள். உழைத்து உழைத்து களைத்து இழைத்த முகம் கொண்ட ஒரு குடியானவன் எங்களை கடந்து சென்றான். முழு நாளைய உழைப்பு அவனுக்காக கழனியில் காத்திருப்பதில் சந்தேகமில்லை. பிறகு பித்தளை குடம் நிறைய தண்ணீரை தலையில் சுமந்து செல்லும் ஒரு சிறுமியை கடந்து சென்றது எங்கள் வண்டி. குங்கும நிற ஆடை அவளது உடலை சுற்றி கட்டப்பட்டிருந்தது. சிவப்புக்கல் மூக்குத்தி அணிந்திருந்தாள். அவள் அணிந்திருந்த தங்க கடகம் காலை இளம் கதிரவன் ஒளியில் மின்னியது. அவளுடைய கருமை நிறத்திலிருந்து அவள் ஒரு திராவிட பெண் என்று தோன்றியது. சொல்லப்போனால் பிராமணர்களையும் முகமதியர்களையும் தவிர இந்த பகுதியில் உள்ள பெரும்பாலான மக்கள் கருப்பு நிறமுடையவர்களாகவே இருந்தனர். இந்த திராவிட பெண்கள் பொதுவாக மகிழ்ச்சியுடையவர்களாகவும் கவலையற்றவர்களாகவும் காணப்பட்டனர். தமது மாநில சகோதரிகளை விட கலகலப்பாக பேசுகிறார்கள். குரலும் கூடுதல் இனிமையாக இருக்கிறது. போலியில்லாத வியப்புடன் அந்த பெண் எங்களை வெறித்து பார்த்ததிலிருந்து இப்பகுதிக்கு மேற்கத்தியர் மிகவும் அபூர்வமாக வருகிறார்கள் என்று ஊகித்தேன். இறுதியில் நாங்கள் சேர வேண்டிய இடத்தை அடைந்தோம். வீடுகள் வசதியுள்ளவர்களுடைய வீடுகளாக தெரிந்தன. ஒரு பிரம்மாண்டமான கோவிலின் 3 பக்கங்களை சுற்றி அமைந்திருந்த தெருக்களில் இவ்வீடுகள் இருந்தன. இக்கோயில் சுமார் 1/4 மைல் நீளமுடையது என்று என் ஞாபகம். கோவிலின் விஸ்தாரமான நுழைவாயிலை அடைந்தபோது அதன் கட்டிட அமைப்பு எவ்வளவு பெரும் பரிமாணமுள்ளதென ஒரு சுமாரான அபிப்பிராயம் என் மனதில் ஏற்பட்டது. ஓரிரு நிமிஷங்கள் வண்டியிலிருந்து இறங்கி கோவிலினுள் கண்ணோட்டம் விட்டு உள்ளே இருப்பதில் அவசர அவசரமாக எவ்வளவு கண்களால் அள்ளிக்கொள்ள முடியும் என்று பார்த்தேன். என்னை பிரமிக்க வைத்தது. இதுபோன்ற ஒரு கட்டிடத்தை நான் அதுவரை கண்டதே இல்லை. கோவிலின் பரந்த உட்பகுதி கட்டிடங்களை பார்த்தால் எங்கே புகுந்து எங்கே புறப்படுவது என திகைக்க வைக்கும்படி அப்படி ஒரு சிக்கலான பாதை. அதன் உட்பகுதியைச் சுற்றிலும் விஸ்தாரமான நாற்கோண திறந்த வெளி. கோவிலின் 4 உயரமான வெளிச்சுவர்களை எத்தனை நூற்றாண்டு காலமாக கடும் வெயில் சுட்டு பொசுக்கி கருப்பாக்கி இருக்குமோ என தோன்றியது. ஒவ்வொரு சுவரின் நீளத்தின் நடுவிலும் ஒரு நுழைவாயில், அதன் மேல் ஒரு விசித்திரமான மேல் கட்டிடம். புத்த மத பகோடா போன்ற அமைப்பு, ஆனால் அளவில் மிகப் பெரியது. என்னவோ ஒரு எகிப்திய பிரமிடின் மேல் கலை வேலைப்பாடும் சிற்பங்களும் செய்து அழகுபடுத்தியது போலவே தோன்றிற்று. அதன் கீழ்ப்பகுதி கருங்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. மேற்பகுதி செங்கலினால் கட்டி சாந்து பூசப்பட்டது போலும் தோன்றிற்று. பகோடா போன்ற கோபுரம் பல அடுக்குகளால் ஆனது. அதன் பரப்பு முழுவதும் ஏராளமான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த 4 பிரதான நுழைவாயில் கோபுரங்களை தவிர கோயிலின் உட்பாகத்திலும் 5 சிறு கோபுரங்களை கண்டேன். எனக்கென்னவோ இந்த கோபுரங்களின் அமைப்பை நினைக்கும் பொழுதெல்லாம் எகிப்திய பிரமிடுகளை நினைவுக்கு வந்தன. புறப்படுவதற்கு முன் ஒரு கடைசி கண்ணோட்டம் விட்டேன். கண்ணில் தெரிந்தவை ஒரு நீண்ட மண்டபம், நெருக்கமாக நின்ற ஏராளமான கருங்கல் தூண்கள், அரை வெளிச்சமான கர்ப்ப கிரகங்கள், இருண்ட தாழ்வாரங்கள், பல்வேறு சிறிய கட்டிடங்கள். கூடிய விரைவில் திரும்பி வந்து இந்த சுவாரஸ்யமான இடத்தை ஆராய வேண்டும் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டேன். காளை மாடுகள் துரித நடை போட்டன. மீண்டும் திறந்த வெளிக்கு வந்தோம். வனப்புள்ள காட்சிகளை ரசித்துக் கொண்டு சென்றோம். புழுதிபடிந்த ரஸ்தாவின் இருமருங்கிலும் புதர்களும் ஆங்காங்கு உயரமான மரங்களும் காணப்பட்டன. மரக்கிளைகளோடு மறைந்திருந்த பறவைகள் சிறகடிப்பது கேட்டது. உலகெங்கும் காலை நேரத்தில் சுப்பிரபாதம் பாடும் பறவைகள் போன்றே இவையும் இசைத்த காலை குயிலோசையின் கடைசி பகுதிகளையும் கேட்டோம். வழியில் பல அழகிய சிறு கோயில்கள் இருந்தன. கட்டிடக்கலை மோஸ்தரில் ஒன்றிற்கொன்று வேறுபட்டனவாக இருந்தது கண்டு நான் வியப்படைந்தேன். பிறகுதான் இவை வெவ்வேறு சகாப்தங்களில் நிறுவப்பட்டிருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டேன். சில கோயில்களில் இந்து கலை மரபை ஒட்டி சிற்ப வேலைப்பாடுகளும் மற்ற கலை அலங்காரங்களும் மிகுந்திருந்தன. பெரிய கோயில்களில் மண்டபங்களை தட்டையான கற்றூண்கள் தாங்கியிருப்பதைக் கண்டேன். இது தென்னிந்திய கோயில் கட்டிடக்கலையின் தனித்தன்மை போலும். வேறெங்கும் இதுபோன்று நான் கண்டதில்லை. இரண்டு மூன்று கோயில்களின் கட்டிட அமைப்பில் காணப்பட்ட ஒரு புராதன தனித்தன்மை எஞ்சியுள்ள பண்டைய கிரேக்க கோயில்களை நினைவுக்கு கொணர்ந்தன. ரயில் நிலையத்தின் வெயிட்டிங் ரூமிலிருந்து பனியினுடே நான் கண்ட மலையின் அடிவாரத்தை வண்டி நெருங்கிய பொழுது 5-6 மைல்கள் வந்திருப்போம் என்று நினைத்தேன். ஆனால் 2 மைல்கள் மட்டுமே ஆகியிருந்தன. பிரகாசமான காலை சூரிய ஒளியில் அச்செம்மலை பிரம்மாண்டமாக தோற்றமளித்தது. பனி நீங்கிவிட்டதால் மலை உச்சியையும் அதன் பின் நீலவானையும் காண முடிந்தது. அது ஒரு மலைத்தொடர் அன்று. செம்மலை பழுப்பு பாறைகளினாலான ஒரு மாபெரும் குன்றே அது. தனித்து நிற்கும் குன்றின் சரிவில் பெரும்பான்மையான இடங்களில் செடி கொடி ஏதுமில்லை. அங்குமிங்குமாக பாறைகள் ஏராளமாக சிதறிக் கிடந்தன. என் பார்வை செல்லும் திக்கை கவனித்து துறவி, "இதுதான் அருணாச்சலம், புனித செம்மலை" என்றார். இதை கூறும்பொழுது அவரது முகத்தில் பக்தியின் பரவசம் படர்ந்தது. அக்கணத்தில் அவரை பார்த்தபொழுது பழங்காலத்து கிறிஸ்தவ அடியார்கள் மெய்மறந்து நிற்கும் படங்கள் நினைவுக்கு வந்தன. "அருணாச்சலம் என்றால் என்ன?" என்றேன். "இப்பொழுதுதானே சொன்னேன்" என்று புன்னகையுடன் கூறினார். அருணாச்சல என்ற பெயரில் அருண், அசல என்று 2 பதங்கள் உள்ளன. அருண என்றால் சிவப்பு, அசல என்றால் மலை, அதாவது செம்மலை. இங்குள்ள பெரிய கோயிலில் எழுந்தருளியுள்ள தெய்வத்தின் பெயரும் இதுவே ஆதலால் இச்சொல்லை புனித செம்மலை என்று மொழிபெயர்ப்பது சரியாகும் என்றார். இந்த மலைக்கும் தீபத்திற்கும் என்ன சம்பந்தம் என்றேன். "அதுவா, வருடத்திற்கு ஒருமுறை கோயிலின் பிரம்மோற்சவத்தை குருக்கள் கொண்டாடுவர். கோயிலில் பஞ்சமூர்த்திகளுக்கு தீபாராதனை காட்டும் அதே நேரத்தில் மலை உச்சியில் பெரிய தீபம் ஏற்றப்படும். அது எரிவது நெய் கற்பூரங்களால் நிறைக்கப்பட்ட ஒரு பெரிய கொப்பரையில். பல நாட்கள் தொடர்ந்து எரியும் இந்த தீபம் பல மைல்கள் தொலைவிலிருந்தும் கண்ணுக்கு தெரியும். தீபம் தெரிந்தவுடனேயே அதை தரிசிப்பவர்கள் அதன் முன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவார்கள். ஒரு பெரும் தெய்வத்தின் நிழலில் நிற்கும் இந்த மலை பவித்திரமானது என்ற மக்களின் நம்பிக்கையின் புறச்சின்னமே இந்த வணக்கம். எங்கள் முன் அருணாச்சலம் வானோங்கி உயர்ந்து நின்றது. சிவப்பு, பழுப்பு, சாம்பல் நிற பாறைகள் நிறைந்ததும் முத்து போன்று தெள்ளிய வானில் 1000 அடிகளுக்கு மேல் தனது தட்டையான தலையை செலுத்திக் கொண்டும் தன்னந்தனியை நிமிர்ந்து நிற்கும் இந்த ஏகாந்தமான பர்வதத்திற்கு சிற்பி செதுக்காத ஒரு தனி அழகும் காம்பீரியமும் இருப்பதை மறுக்க முடியாது. துறவியின் சொற்கள் என்னை உணர்ச்சி வயப்படுத்தினவோ அல்லது எனக்கு தெரியாத வேறு காரணத்தினாலோ என்னவோ அந்த பவித்திரமான மலையை தன்னை மறந்து நான் நோக்கிய பொழுது அருணாச்சலத்தின் சரிவான ஏற்றத்தை வியப்புடன் கண்ணால் பருகிய பொழுது ஒரு வினோதமான பயபக்தியும் பிரமிப்பும் என்னுள் எழுவதை உணர்ந்தேன். மெல்லிய குரலில் என் காதினுள் துறவி, "இந்த மலை இருக்கிறது பாருங்கள், இது யாவரும் போற்றும் புனித பொருள் மட்டுமில்லை. இந்த பூலோகத்தின் அத்தியாத்ம மையத்தை காட்டவே இந்த மலையை தேவர்கள் இங்கு எழுப்பியுள்ளார்கள் எனவும் எத்தனையோ 1000 ஆண்டுகளாக மக்கள் நம்பி வருகிறார்கள், புராணங்களும் கூறுகின்றன" என்றார். இந்த கட்டுக்கதை துணைக்கை கேட்டு எனக்குள் சிரித்துக் கொண்டேன். எதையும் நம்பிவிடுவார்களோ இந்த எளிய மக்கள். மகரிஷியின் ஆசிரமத்தை வண்டி நெருங்கியது. சாலையை விட்டு திரும்பி மண்பாதை வழியாக வண்டி சென்றது. தென்னை மற்றும் மாமரங்கள் நிறைந்து அடர்ந்த ஒரு தோப்பை அடைந்தோம். அதையும் கடந்து சென்றால் ஒரு வாயில் அருகே பாதை முடிவடைந்தது. வாயில் மூடப்பட்டு இருந்தது, ஆனால் பூட்டப்படவில்லை. வண்டிக்காரர் கீழே குதித்து வாயிலை தள்ளி திறந்தார். பின் வண்டியிலேறி எங்களை ஒரு பெரிய முற்றத்திற்கு ஓட்டிச் சென்றார். இசிவெடித்துப் போயிருந்த கை கால்களை நீட்டி மடக்கி சரி செய்து கொண்டு தரையில் இறங்கி நாற்புறமும் கண்களை ஓடவிட்டேன். ஒதுக்கமாய் அமைந்திருந்த மகரிஷிகளின் அருள் ராஜ்யத்தின் பௌதீக எல்லைகள் இவைதான். முன்பகுதியில் நெருக்கமாக வளரும் மரங்கள் மற்றும் மிக அடர்த்தியான பூந்தோட்டம், பின்பகுதியிலும் கிழக்கு பக்கத்திலும் சப்பாத்தி கள்ளி மற்றும் புதர்களான வேலிகள், மேற்கே காடாக வளர்ந்த புதர்கள் மரங்கள் செறிந்த வனமும், மலையின் அடிவாரத்தில் மிக ரமணீயமான சுற்றுப்புற காட்சியின் நடுவில் ஆசிரமம் அமைந்துள்ளது. மிகவும் ஆழ்ந்த தியான வாழ்வு வாழ விழைபவர்களுக்கு இந்த ஏகாந்தமாக ஒதுங்கியுள்ள ஆசிரமம் தகுந்த இடமாக இருக்கக்கூடும். முற்றத்தின் இடதுபுறத்தில் குறைவேந்த இரு சிறு கட்டிடங்கள் இருந்தன. அதையடுத்து ஒரு நீண்ட சதுர வடிவ நவீன கட்டிடம், சிவப்பு ஓடுகள் வைந்த கூரை. கூரை சுவர்களுக்கு வெளிப்புறம் சற்று கீழே இறங்கியுள்ளது. கட்டிடத்துக்கு முன் தளமிடப்பட்ட ஒரு சிறிய தாழ்வாரம், முற்றத்தின் மையத்தில் ஒரு பெரிய கிணறு. சட்டையணியாத ஒரு கருப்பு நிறம் கொண்ட சிறுவன் அதிலிருந்து மெதுவாக ஒரு வாளியில் தண்ணீரை இறைத்துக் கொண்டிருந்தான். சக்கரத்தில் கயிறு ஓடும்பொழுது கிரீச் என்ற ஓசை வந்து கொண்டிருந்தது. வெளியே நாங்கள் வந்த சப்தம் கேட்டு சிலர் கட்டிடங்களிலிருந்து முற்றத்திற்கு வந்தனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக உடையணிந்து இருந்தனர். ஒருவர் கோவணம் மட்டுமே தரித்திருந்தார். இன்னொருவர் நல்ல வசதி உள்ளவர்கள் அணியும் வெண்பட்டாடை உடுத்தியிருந்தார். நீங்கள் யார் தெரியவில்லையே என்று கேட்கும் தோரணையில் எல்லோரும் எங்களை உற்று பார்த்தனர். துறவிக்கு மிக உற்சாகம், வாயெல்லாம் பல். அவர்களுடைய திகைப்பை இவர் மிகவும் ரசித்தார். அவர்கள் அருகே சென்று தமிழில் என்னவோ சொன்னார். உடனேயே அவர்கள் முகங்களில் பெரிய மாறுதல் ஏற்பட்டது. முகங்கள் பிரகாசமாயின. அனைவரும் மகிழ்ச்சியுடன் என்னை பார்த்தார்கள். எனக்கு அவர்களுடைய முகபாவங்களும் அவர்கள் நடந்து கொண்ட விதமும் மிகவும் பிடித்துப் போயின. போகலாம், வாருங்கள் என்றார் துறவி என்னிடம். தாழ்வாரத்தின் வெளியே சற்று நின்றேன். பின் நான் காணிக்கையாக கொண்டு வந்திருந்த பழங்களை கையிலேந்திக் கொண்டு திறந்திருந்த கதவு வழியாக ஹாலுக்குள் நுழைந்தேன். சுமார் 20 ஜோடி கண்கள் எங்கள் பக்கம் திரும்பின. அவற்றின் சொந்தக்காரர்கள் தரையின் மீது அரைவட்டத்தில் அமர்ந்திருந்தனர். கடப்பா கற்கள் பதித்திருந்த கரும்பழுப்பு நிறத்து தரை. அனைவரும் வலது பக்க ஓரத்திலிருந்து பவ்யமாக தள்ளியே உட்கார்ந்திருந்தனர். நாங்கள் உள்ளே செல்வதற்கு முன் இவர்கள் அனைவரும் இந்த வலது ஓரத்தை நோக்கியே அமர்ந்திருந்தார்கள் என்பது தெரிந்தது. பால் பிரண்டன் வந்த நாட்களில் ஹாலின் கதவு தென்பக்கத்து சுவரில் இருந்தது. இப்பொழுது வடபக்கத்து சுவரில் உள்ளது. அந்த திக்கை நான் நோக்கினேன். அங்கே ஒரு நீளமான வெள்ளை சோபாவில் ஒருவர் அமர்ந்திருந்தார். இவர்தான் மகரிஷிகள், சந்தேகமே இல்லை என்றது என் மனம். துறவியார் சோபாவை அணுகி தரைமீது நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்கினார். உள்ளங்கைகளை சேர்த்து தனது கண்களை அவற்றின் மேல் புதைத்தார். ஹாலின் வலது ஓரத்தில் ஜன்னலுக்கு சில அடிகள் தள்ளி ஒரு சோபா வைக்கப்பட்டிருந்தது. நாங்கள் ஹாலிற்குள் நுழைந்த திசையை ஜன்னலின் வழியாக கண்ணிமைக்காது நோக்கிய வண்ணம் அமர்ந்திருந்தார் மகரிஷி. காலை வெளிச்சம் மகரிஷிகள் மீது தெளிவாக படிந்திருந்தமையால் நான் அவரது முகத்தின் ஒவ்வொரு விவரத்தையும் மனதில் நன்கு குறித்துக் கொள்ள முடிந்தது. அவர் தனது சிரத்தை சற்றேனும் அசைக்கவில்லை. எனவே அவரது கண் பார்வையில் விழும் எண்ணத்துடன் சோபாவின் அருகே அமைதியாகச் சென்றேன். பழங்களை அவர் முன் வினயமாக வைத்துவிட்டு இரண்டடி பின் சென்று நின்றேன். சோபாவின் முன் சிறு இரும்புச் சட்டி ஒன்று கும்முட்டி அடுப்பு வைக்கப்பட்டிருந்தது. அதில் கரித்தழல் எரிந்து கொண்டிருந்தது. அதிலிருந்து வந்த இனிய மனத்திலிருந்து அதில் நறுமணத்தூள் சேர்க்கப்பட்டிருக்கிறதென தெரிந்து கொண்டேன். அதனருகே மல்லிகை ஊதுபத்திகள் வைக்கப்பட்டிருந்தன. அதனின்று எழுந்து காற்றில் கலந்த நீல சாம்பல் நிற புகையின் நெடி காரமாக விருந்தது. ஒரு மெல்லிய போர்வையை தரை மீது விரித்து அதன் மேல் உட்கார்ந்து சோபா மீது சிலை போன்று வீற்றிருந்த மோன உருவத்தை ஆவலுடன் நோக்கினேன். அகலம் குறைவான மெல்லிய கோவணத்தை தவிர வேறு ஆடை எதுவும் மகரிஷிகளின் உடல் மீது இல்லை. ஆனால் இந்த பிரதேசங்களில் இதுவொன்றும் அசாதாரணமில்லை. மகரிஷிகளின் சருமம் சற்றே செப்பு நிறமாக இருப்பினும் தென்னிந்தியர்களை பார்க்கும்பொழுது அவர் நல்ல சிகப்பு என்றே கூறலாம். அவர் நல்ல உயரம் என்றும் வயது 50 சற்று கூடுதலாக இருக்கும் என்றும் தோன்றியது. நரைமுடியுடைய அவரது சிரத்தின் அமைப்பு நல்ல திருத்தமாக இருந்தது. அவரது தோற்றத்திற்கு அது ஒரு சீரிய சிந்தனையாளரின் பொலிவை தந்தது. மொத்தத்தில் அங்க அமைப்பில் அவர் இந்தியர்களை காட்டிலும் ஐரோப்பியர் போன்றே காணப்பட்டார். இதுதான் எனது மனதிலோடைய முதல் அபிப்பிராயங்கள். சோபாவின் மேல் வெண்மையான தலையணைகள் வைக்கப்பட்டிருந்தன. தனது பாதங்களை மகரிஷிகள் கண்ணை கவரும் ஒரு புலித்தோலின் மீது வைத்திருந்தார். ஹாலில் பூரண மௌனம் நிலவியது. அமைதியே உருவாக சலனமேதுமின்றி நாங்கள் உள்ளே நுழைந்ததே தெரியாதோ என்னும்படி அந்த மாமுனிவர் அமர்ந்திருந்தார். சோபாவின் மறுபக்கத்தில் அன்பர் ஒருவர் தரை மீது உட்கார்ந்திருந்தார். முனிவருக்கு மேலே கட்டியிருந்த காக்கி துணியால் தைக்கப்பட்ட பங்காவை இந்த அன்பர் கயிற்றினால் இழுக்கத் தொடங்கினார். அது எழுப்பிய ஓசை அங்கு நிலவிய மௌனத்தை கலைத்தது. பங்காவின் கிர்கிர் என்ற தாளத்தை கேட்டவாறே சோபா மீதிருந்த மகரிஷியின் கண்களின் மீது எனது கண்களை ஆவலுடன் பதித்து அவர் என்னை பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்தேன். மிக பெரிதுமில்லாமல் சிறிதாகவும் இல்லாமல் பாந்தமாகவும் கரும்பழுப்பு நிறமாக இருந்த அவரது கண்கள் அகலத் திறந்திருந்தன. நான் வந்திருப்பது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, அதற்கான அடையாளம் எதுவும் மகரிஷிகளிடம் காணப்படவில்லை. எந்த அசைவுமின்றி ஒரு அமானுஷ்ய அமைதியுடன் சிலையைப் போல வீற்றிருந்தார். வெகு வெகு தொலைவை நோக்கி கால தேசங்களை வெட்ட வெளியை கடந்த அனந்தமான ஒரு சேய்மையை தாண்டி அவரது பார்வை சென்றது. நான் அவரது பார்வையில் படவில்லை. இந்த அசாதாரணமான காட்சியை போன்று எங்கேயோ ஒரு முறை பார்த்தது போலிருந்தது எனக்கு. எங்கே பார்த்திருக்கிறேன்? எனது நினைவு பெட்டியை குடைந்தேன். இதுவரை கண்டவர்களையெல்லாம் ஒவ்வொருவராக ஆராய்ந்தேன். கல்லில் செதுக்கியது போல் அசைவேதுமின்றி அமர்ந்திருந்த பேசா முனிவர் நினைவுக்கு வந்தார். சென்னை கருகே ஒரு ஒதுக்குப்புறமான குடிசையில் கண்டேனே அந்த மௌனி. இப்பொழுது மகரிஷியிடம் நான் காணும் அபூர்வமான தேகச் சலனமின்மை அந்த மௌனியின் சிலை போன்ற தன்மையை வினோதமான வகையில் ஒத்துள்ளது. ஒரு மனிதருடைய கண்களின் மூலம் அவரது உள்ள கிடக்கையை அறிந்து பட்டியல் போட்டு விடலாம் என நான் பல்லாண்டுகளாக நம்பி வந்துள்ளேன். ஆனாலோ, மகரிஷிகளின் முன்னர் நான் தயங்கி திகைத்து வியந்து நின்றேன். சொன்னால் நம்ப முடியாத நிதானத்துடன் நிமிடங்கள் ஊர்ந்து சென்றன. இப்படியாக அரை மணி நேரம் சென்றதை சுவற்றில் தொங்கிய ஆசிரம கடிகாரம் அறிவித்தது. இன்னும் நத்தை வேகத்தில் நேரம் ஊர்ந்து ஒரு மணி நேரம் கடந்தது. யாருமே வாய் திறக்கவில்லை. எனது கவனம் சோபாவில் மௌனமாக அமர்ந்திருந்த மகரிஷிகளிடம் ஒருமுகப்பட்டு விடவே அவரை தவிர அங்கிருந்த மற்றெல்லோரையும் நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். அவர் முன்னிருந்த அழகிய சிறு மேஜை மீது நான் வைத்த பழங்கள் கவனிப்பார் என்று இருந்தன. சென்னையில் நான் பேசா முனிவரை சந்தித்த போது எனக்கு கிடைத்த வரவேற்பு போன்றே தமது குருநாதரிடமும் கிடைக்கும் என்று என்னுடன் துணை வந்த துறவியார் முன்னரே எச்சரிக்கவில்லை. அதனால் பூரண உதாசீனம் போல தோன்றிய இந்த வினோதமான வரவேற்பு எனக்கு திகைப்பூட்டியது. இந்த சூழ்நிலையில் எந்த மேற்கத்தியனும் பக்தர்கள் கண்டு ரசிப்பதற்காகத்தான் இந்த மனிதர் இப்படி நாடகம் போடுகிறாரோ என்றுதான் முதலில் நினைப்பான். இதே நினைப்பு ஓரிரு முறை என்னுள் இழவே செய்தது. ஆனால் உடனேயே அதை உதறிவிட்டேன். மகரிஷிகளுக்கு சமாதி நிலையில் ஆழ்ந்துவிடும் பழக்கம் உண்டு என்று துறவியார் என்னிடம் கூறியிராதிருந்தாலும் அவர் நிச்சயமாக சமாதியில்தான் இருக்கிறார் என்று நினைத்தேன். அடுத்தபடியாக பரமார்த்திகமான இந்த தியானம் பெரும் பொருளற்ற சூன்ய நிலைதானோ என்ற எண்ணம் எழுந்து கொஞ்ச நேரம் நிலைத்தது. ஆனால் இதற்கு விடை கிடைக்காத காரணத்தினால் மட்டுமே அந்த எண்ணத்தையும் விட்டுவிட்டேன். காந்தம் இரும்பை கவர்வது போல் இந்த மனிதரிடம் உள்ள ஏதோ ஒரு சக்தி என் கவனத்தை ஈர்க்கிறது. எனது பார்வையை அவரை விட்டு அகற்ற இயலவில்லை. இந்த அபூர்வமான ஈடுபாடு மேன்மேலும் வலுப்படவே என்னை ஏறெடுத்து கூட பாராமல் உதாசீனமாக விருந்தது குறித்து எனக்கு ஏற்பட்ட ஆரம்ப திகைப்பும் குழப்பமும் மெல்ல மெல்ல மறைந்தன. இந்த அதிசயமான காட்சி ஒரு மணி நேரம் நீடித்து இரண்டாவது மணி நேரம் கடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நான் எனது மனதினுள் ஒரு அமைதியான எதிர்ப்பில்லாத மாறுதல் மௌனமாக நிகழ்ந்து கொண்டிருப்பதை உணரத் துவங்குகிறேன். ரயிலில் வரும்பொழுது மிகுந்த சிந்தனையுடன் நுட்பமாகவும் திருத்தமாகவும் தயாரித்திருந்த கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக நழுவி மறைந்தன. இப்பொழுது எனக்கு அக்கேள்விகளை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் ஒன்றுதான். இதுவரை என்னை தொந்தரவு செய்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எனக்கு பரவாயில்லை. எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றுதான். அமைதி என் அருகே ஆறாக பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது. மகத்தான சாந்தி என் இதயத்தினுள் ஆழமாக பாய்ந்து பரவுகிறது. சிந்தனைகளால் சித்திரவதைப்பட்ட எனது மூளை ஒரு வழியாக சற்று ஓய்வு பெற துவங்குகிறது. இவ்வளவு காலமாக கிளிப்பிள்ளை பேசுகிறது போல் நான் திரும்ப திரும்ப என்னிடமே கேட்டுக் கொண்டிருந்த அந்த கேள்விகளை நினைத்தால் சிரிப்பு வருகிறது. அவற்றை கேட்காமலேயே இவரிடமிருந்து நொடிப்பொழுதில் விடைகள் கிடைத்து விடுகின்றனவே. நான் வாழ்ந்த வாழ்வும் கண்ட காட்சிகளும் இங்கு எவ்வளவு சிறியனவாக தோன்றுகின்றன. இங்கே எனக்கு திடீரென்று ஒரு விஷயம் தெள்ள தெளிவாக தெரிகிறது. மனிதனின் புத்தி தனக்குத்தானே பிரச்சனைகளை உருவாக்கிக் கொண்டு இல்லாத அப்பிரச்சனைகளுக்கு பரிகாரம் காண்பதில் பேரல்லர் படுகிறது. இதுவரை புத்தியே பிரதானம் என கருதி வந்த என் போல் ஒருவன் மனதில் இத்தகைய புதிய கருத்து புகுவது விந்தையே. இவ்வாறு நிதானமாக நிலையாக வலுப்பட்டு வந்த ஆழ்ந்த மன அமைதி என்னை ஆட்கொள்ளவிட்டேன். இரண்டு மணி நேரம் இந்த சரணாகதியில் கழிந்தது. கால விரயமாகிறதே, காலம் கடந்து செல்கிறதே என்று என் மனதில் எரிச்சல் உண்டாகவில்லை. ஏனெனில் மனது தனக்குத்தானே சிருஷ்டித்துக் கொண்ட பிரச்சனை சங்கிலிகள் உடைத்து எரியப்படுவதை உணர்கிறேன். பிறகு மெல்ல மெல்ல எனது நனவு மண்டலத்தில் ஒரு புதிய கேள்வி படர்கிறது. மகரிஷி எனப்படும் இவர் ஆன்ம அமைதியை பரப்புவது ஒரு மலர் தனது இதழ்களிலிருந்து நறுமணத்தை வெளியே பரப்புவது போல் அவ்வளவு இயல்பானதா? என்னால் ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று நான் கருதவில்லை. ஆனால் பிறருடைய சக்தியை தகுதியை என்னால் உணர முடிகிறது. என்னுள்ளே அறிவு கெட்டாத சூட்சுமமான வகையில் அமைதி பரவுவதற்கு நான் இப்பொழுது இந்த இடத்தில் இருப்பதுதான் காரணம் என்று என் மனதில் ஒரு சந்தேகம் உதிக்கிறதென்றால், நான் மகரிஷியின் சாநித்திய சக்தியை என் இதயத்தினுள் புரிந்து கொள்ள துவங்கிவிட்டேன் என்றே பொருள். துன்புற்று குழம்பி கொந்தளிக்கும் எனது உள்ளத்தில் பாய்ந்து பரவும் அமைதி ஏதோ ஒரு அணுக்கதிர் போன்ற ஆன்ம சக்தியால், இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட யாருமறியாத ஒரு சூட்சும சக்தியால் இவரிடமிருந்துதான் கிளம்பி என்னை அடைகிறதோ என்று என்னுள் வியப்பு எழுந்தது. ஆனால் இந்த மனிதரோ நான் ஒருத்தன் இருப்பதே தெரியாதவர் போல முழுக்க முழுக்க ஒரு சிலை போல அமர்ந்திருக்கிறாரே. அந்த மோனக்கடலில் முதன் முதலாக ஒரு சிற்றலை எழுந்தது. யாரோ ஒருவர் என்னிடம் வந்து என் காதில் மென்குரலில் கேட்டார், மகரிஷிகளிடம் கேள்வி கேட்க விரும்பினீர்கள் இல்லையா? நிமிர்ந்து பார்த்தேன். கிசுகிசுத்தது துணை வந்த துறவியார். பாவம், காத்திருந்து பொறுமை இழந்திருக்க வேண்டும். அல்லது ஓய்வில்லாத செயல்படும் ஐரோப்பியனான நான் எனது பொறுமையின் எல்லைக்கே வந்துவிட்டேன் என்று அவர் நினைத்திருக்க கூடும். இவ்வளவு ஆவலுடன் என்னிடம் வந்து வினவிய இந்த நண்பரைக் கண்டு எனக்கு பரிதாபமாகிவிட்டது வாஸ்தவம்தான். அவருடைய குருநாதரிடம் கேள்விகள் கேட்கவே இங்கு வந்தேன். ஆனால் இப்பொழுது எனது அகமும் புறமும் அமைதிமயமாக இருக்கிறது. இதில் கேள்விகள் எழவே மாட்டேன் என்கின்றனவே. நண்பரே, எனது ஆன்மா இந்த கணம் நங்கூரத்தை விடுத்து ஒரு அற்புதமான கடலை கடக்க தயாராகவிருப்பது போல தோன்றுகிறது. இந்த பெரும் சாகச பயணம் துவங்கும் நேரத்தில் என்னை இந்த அமைதியற்ற இக்கரை உலகிற்கு இழுக்க விரும்புகிறீரா என்று என் மனதில் கூறிக்கொண்டேன். இரண்டு மணி நேரமாக நீடித்த தியான சூழ்நிலை கலைந்தது கலைந்ததுதான். எனது நண்பர் இப்படி பூஜை வேளையில் கரடி புகுந்தது போல குறுக்கிட வேண்டும் என்று காத்திருந்தது போலவே சிலர் தரையிலிருந்து எழுந்து ஹாலில் குறுக்கும் நெடுக்கும் நடந்தனர். சிலர் ஏதோ பேசினார்கள். ஆனால் என்னை ஆச்சரிய கடலில் மூழ்கடிக்கும் அளவுக்கு ஒன்று நிகழ்ந்தது. மகரிஷி தனது கருவண்டு கண்களை ஓரிரு முறைகள் இமைத்தார். சந்தேகமே இல்லை. பின்னர் அவர் தலையை திருப்பினார். முகம் மிக மிக மெல்ல தாழ்ந்து திரும்பி கீழே சற்று தாழ்ந்து நின்றது. ஒரு சில கணங்களுக்கு பின் அவரது பார்வை நான் இருந்த திக்கை நோக்கி நின்றது. நான் வந்ததிலிருந்து முதன்முறையாக மகரிஷியின் அசாதாரணமான பார்வை என் மேல் படுகிறது. நிச்சயமாக அவர் நீண்ட சமாதி நிலையிலிருந்து வெளியே வந்துவிட்டார். என்னிடமிருந்து பதிலேதும் கிடைக்காததால் அவரது சொற்கள் என் காதில் விழவில்லை என்று நினைத்தாரோ என்னமோ, துறவியார் தனது கேள்வியை இப்பொழுது உரத்த குரலில் கேட்டார். ஆனால் என்மேல் பதிந்திருக்கும் அந்த சாந்தமான ஒளி வீசும் கண்களில் வேறொரு மோன கேள்வி ஒலிக்கிறது. நீங்கள் இப்பொழுது கண்டது உங்களுக்கும் எல்லோருக்கும் பொதுவானதும் சாத்தியமானதுமான ஆழ்ந்த அமைதியின் ஒரு சிறு அனுபவம். இதற்கு பிறகும் உங்களை சந்தேகங்கள் தொந்தரவு செய்கின்றனவா? இந்த அமைதி உண்மையில் என்னை ஆட்கொண்டு பரவசப்படுத்துகிறது. துறவியார் பக்கம் திரும்பி, தற்சமயம் எந்த கேள்வியையும் கேட்க எனக்கு தோன்றவில்லை, பிறகு வேண்டுமானால் பார்த்துக் கொள்ளலாம் என்றேன். இதற்குள் ஹாலில் இருந்த சிறு கூட்டத்தில் ஒருவருக்கொருவர் ஆவலாக பேச துவங்கிவிட்டனர். நான் வந்ததன் காரணத்தை மகரிஷி கேட்கவில்லை. ஆனால் மற்றவர்களுக்கு கொஞ்சம் சொன்னால்தான் அவர்கள் ஆவல் தீரும் என்று எனக்கு தெளிவாகிவிட்டது. துறவியார் என்னிடம் சொன்னதிலிருந்து இங்கிருப்பவர்களில் சிலரை நிரந்தர ஆசிரமவாசிகள் என்றும் மற்றவர்கள் பக்கத்து ஊர்களிலிருந்து பார்த்து போக வந்தவர்கள் என்றும் எனக்கு தெரிந்தது. இந்த தருணத்தில் திடீரென்று துறவியாரை எழுந்து நின்று என்னை அறிமுகம் செய்து வைக்கிறார். மிக அழுத்தமான தமிழில் பேசுகிறார். கைகளால் ஏராளமாக சைகைகள் காட்டிக்கொண்டு பேசுகிறார். கேட்பவர்களிடமிருந்து நடுநடுவே ஆச்சரிய குரல் ஒலிகள் எழும்புவதை காணும் பொழுது அவர் நிஜத்துடன் கற்பனையையும் கணிசமாக சேர்க்கிறார் என்று எனக்கு படுகிறது. மதிய உணவு சாப்பிட்டு முடித்தோம். சூரியன் வானின் உச்சிக்கு சென்று விட்டான். இந்த அளவிற்கு கடுமையான வெயிலை நான் இதுவரை கண்டதில்லை. இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனெனில் பூமத்திய ரேகையிலிருந்து வடக்கே வெகு தொலைவில் இல்லை இந்த பிரதேசம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இன்று ஒரு விஷயத்தில் அது நல்லதாக போயிற்று. வெயிலின் கடுமை தாங்காமல் அநேகம் பேர்கள் ஓய்வெடுப்பதற்காக மரங்களின் நிழலுக்கு சென்று விட்டார்கள். ஆகவே நான் என் இஷ்டப்படி சந்தடியின்றி அமைதியாக மகரிஷியை போய் பார்க்கலாம். நான் பெரிய ஹாலுக்குள் சென்று அவர் அருகே உட்காருகிறேன். சோபா மீதிருந்த சில வெள்ளை தலையணைகள் மீது சற்றை சாய்ந்தபடி இருக்கிறார். அன்பர் ஒருவர் நிதானமாக ஒரு கயிற்று பங்காவை இழுக்கிறார். காற்றினால் உண்டான மெல்லோசையையும் அந்த புழுக்கமான இடத்தில் பங்கா மெதுவாக அசைந்து எழுப்பும் சிற்றலியும் என் காதுகளுக்கு இனிமையாக இருந்தன. மகரிஷி ஒரு மடிக்கப்பட்ட கைப்பிரதி புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு அதில் பரம நிதானத்துடன் என்னமோ எழுதி கொண்டிருந்தார். சில நிமிடங்கள் கழித்து அவர் புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு ஒரு சீடரை அழைத்தார். அவரிடம் சிறிது பேசினார். பின் அச்சீடர் என்னிடம், ஆசிரம சாப்பாடு எனக்கு ஒத்துக்கொள்ளாததால் அதை சாப்பிட முடியாததற்கு தான் வருந்துவதாக மகரிஷி கூறுவதாக சொன்னார். சீடர் தொடர்ந்து, ஆசிரமத்தில் மிக எளிய வாழ்க்கை வாழ்கிறார்கள். இதற்கு முன் ஐரோப்பியர்கள் இங்கு வந்து சாப்பிடாததால் அவர்களுடைய உணவு பழக்கங்கள் இவர்களுக்கு தெரியாது என்று விளக்கினார். நான் மகரிஷியிடம், ரொம்ப நன்றி, எனக்கு ஒன்றும் இதில் கஷ்டமில்லை. இங்கே காரமில்லாத சாப்பாடு போடுகிறீர்கள், அதை சந்தோஷமாக சாப்பிடுவேன். உபரியாக ஊருக்குள் போய் ஏதாவது வாங்கியும் சாப்பிடலாம் என்றேன். மேலும் கூறினேன், நான் உங்களது ஆசிரமத்திற்கு எதை தேடி வந்தேனோ அதுதான் எனக்கு முக்கியமே தவிர சாப்பாடு விஷயத்தில் பிரச்சனையே இல்லை. மகரிஷி நான் கூறுவதை மிக கவனமாக கேட்கிறார். அவர் முகம் சாந்தமாகவும் சலனம் சஞ்சலமற்றும் காணப்படுகிறது. நான் கூறுவதை ஆமோதிப்பதாகவோ ஆட்சேபிப்பதாகவோ எந்த அடையாளமும் இல்லை. அது ரொம்ப சரி என்று சற்று பொறுத்து கூறினார். இந்த பதில் எனக்கு மிக தெம்பளித்தது. நான் வந்த விஷயத்தை பற்றி விவரமாக சொல்ல தைரியம் வந்தது. சுவாமி, நான் எங்களது மேலை நாட்டு தத்துவங்களையும் விஞ்ஞானங்களையும் நன்றாக படித்திருக்கிறேன். எங்கள் நகரங்களில் பல தரத்தில் உள்ள மக்களுடன் வாழ்ந்து வேலை செய்திருக்கிறேன். அவர்களது ஆசா பாசங்களிலும் இன்பத் துன்பங்களிலும் பங்கு கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் நான் தன்னந்தனியான இடங்களிலும் இருந்திருக்கிறேன். ஏகாந்தமாக ஆழ்ந்த சிந்தனையிலும் ஆழ்ந்திருந்ததுண்டு. மேலை நாட்டு பேரறிஞர்களை கண்டு பேசி என் சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்டுள்ளேன். எனக்கு இன்னும் தீராத சில சந்தேகங்கள் இருக்கின்றன. ஒளி தேடி கீழே நாடுகளை நோக்கி என் பார்வை திரும்புகிறது என்றேன். சரிதான், புரிகிறது என்பது போல மகரிஷி தலையை சற்று அசைத்தார். எத்தனையோ அபிப்பிராயங்களையும் சித்தாந்தங்களையும் கேட்டிருக்கிறேன். நான் கேட்காத கோட்பாடுகளும் அவற்றை நிரூபிக்கும் ஆதாரங்களும் இல்லை. எனக்கு அலுத்து போய்விட்டது. ஒருவன் தானே சொந்தமாக அனுபவித்து உணர முடியாதவற்றை எல்லாம் பற்றி பேசுவதிலும் எழுதுவதிலும் எனக்கு நம்பிக்கையே இல்லை. சுவாமி, நான் இப்படியெல்லாம் பேசுவதை மன்னிக்க வேண்டுகிறேன். ஆனால் நான் மதத்தை கடைபிடிப்பவன் அல்லன். தயவு செய்து கூறுங்கள், மனிதனுடைய பௌதீக லோகாயத வாழ்விற்கு அப்பால் ஏதேனும் உள்ளதா? இருக்கிறதெனில் எனக்கு அந்த அனுபவம் நேர நான் என்ன செய்ய வேண்டும்? எங்களை சுற்றி அமர்ந்திருந்த 3 அல்லது 4 பக்தர்களின் கண்கள் வியப்பு மிகுதியால் அகல விரிந்தன. ஒருவேளை நான் அதிக பிரசங்கம் செய்துவிட்டேனா? பக்தர்களின் நல்ல மரபை மீறி அவர்களுடைய குருநாதரிடம் அதி துணிச்சலாகவும் மிகுதியாகவும் பேசிவிட்டேனோ? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் நான் என்ன செய்யட்டும்? பல்லாண்டுகளாக என் நெஞ்சில் சிறுகச் சிறுக சேர்ந்து குவிந்திருந்த ஆவலின் சுமை நான் அறியாமலேயே பீரிட்டு சொல் வடிவத்தில் வெளிவந்துவிட்டது. அப்படி ஒருவேளை நான் சம்பிரதாயத்தை மீறி நடந்து கொண்டிருந்தாலும் மகரிஷி உண்மையில் பக்குவி என்றால் இதை பொருட்படுத்த மாட்டார் என்பது மட்டும் உறுதி. மகரிஷி மௌனமாக இருந்தார். ஆனால் ஏதோ சிந்தனையில் இருப்பவர் போன்று எனக்கு தோன்றியது. நானும் திறந்த மடையை மூட முடியாமல் வேறு என்ன செய்வதென்று தெரியாமலும் 3ஆம் முறையாக வினவலுற்றேன். மேலை நாடுகளில் எங்கள் சிந்தனையாளர்களும் விஞ்ஞானிகளும் அவர்களின் கூர்ந்த அறிவாற்றலின் பொருட்டு பெரிதும் போற்றப்படுகின்றனர். ஆனால் வாழ்க்கையின் உண்மை என்ன? தோற்றத்திற்கு பின் மறைந்திருக்கும் யதார்த்தம் என்ன என்று கேட்டால் கையை விரித்து விடுகிறார்கள். தெரியவில்லை என்று ஒப்புக்கொள்கிறார்கள். மேலை நாட்டு சிந்தனையாளர்களால் விளக்க இயலாத உண்மையை உணர்ந்த ஞானிகள் சிலர் உங்கள் தேசத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். இது உண்மைதானா? நான் ஞானோதயம் பெறுவதற்கு நீங்கள் உதவி செய்வீர்களா, அல்லது இதை தேடுவதே மாயைதானா? நான் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிவிட்டபடியால் மகரிஷி பேசுகிற வரையில் சும்மா இருப்பதென தீர்மானித்தேன். மகரிஷியின் பொருள் நிறைந்த சிந்தனை செறிந்த பார்வை என் மீது படிந்தபடியே இருந்தது. என் கேள்விகளை பற்றித்தான் ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறாரோ? 10 நிமிட நேரமாக ஒரே மௌனம். கடைசியாக மகரிஷியின் உதடுகள் அசைந்தன. ஆனால் அவர் பேசியது தமிழல்ல. மொழிபெயர்ப்பாளரை விட்டு என்னிடம் நேராக ஆங்கிலத்தில் மெதுவாக பேசினார். நான் என்கிறீர்கள், நான் அறிய விரும்புகிறேன் என்கிறீர்கள், அந்த நான் என்பது யார் சொல்லுங்கள். இவர் என்ன சொல்லுகிறார் தெரியவில்லையே, இவருடைய ஆங்கிலம்தான் எனக்கு புரியவில்லையா என்று குழம்பினேன். உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லையே என்றேன் வேறு வழி இல்லாமல். புரியவில்லையா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மகரிஷியின் சொற்கள் மறுபடியும் எனக்கு புதிதாகவே இருந்தன. என்ன பதில் சொல்வது? சட்டென்று ஒரு எண்ணம் கைகொடுத்து உதவியது. விரலால் என்னை சுட்டிக்காட்டி என் பெயரை சொன்னேன். உங்களுக்கு அவரை தெரியுமா என்றார் புன்முறுவலுடன். பிறந்ததிலிருந்தே தெரியுமே என்றேன் பதிலுக்கு புன்முறுவலுடன். நான், ஆனால் அது உங்களுடைய உடல்தானே. நான் கேட்டதை திரும்பவும் சொல்கிறேன், சொல்லுங்கள், நீங்கள் யார்? இந்த அபூர்வமான கேள்விக்கு எனக்கு உடனடியாக ஒரு பதிலும் தோன்றவில்லை. மகரிஷி தொடர்ந்தார், முதலில் அந்த நான் என்பது யார் என தெரிந்து கொள்ளுங்கள், பிறகு உண்மை விளங்கும். என்ன இது, புதிருக்கு மேலே புதிராக போடுகிறாரே என்று விழித்தேன். மனது வேலை செய்ய மறுத்தது. வாய்விட்டு சொன்னேன் என் நிலையை. மகரிஷிக்கு இப்பொழுது மொழிபெயர்ப்பாளர் உதவி தேவைப்பட்டது. அவரது பதில் எனக்கு மெதுவாக ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது. வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, உங்களுக்குள்ளேயே பாருங்கள். இதை மட்டும் சரியாக செய்தீர்களாகில் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் விடை தானாகவே கிடைக்கும். என்னமோ தெரியவில்லை, மகரிஷி பதிலெல்லாம் விசித்திரமாக இருக்கின்றன. இருந்தாலும் நான் விடவில்லை, கேள்வி தொடுத்தேன். பின்னே என்ன செய்ய வேண்டும், ஒரு வழி சொல்லுங்களேன். தன்னுடைய சொரூபத்தை ஆழ்ந்து விசாரிப்பதாலும், அதாவது ஆன்ம விசாரத்தாலும், இடைவிடா தியானத்தாலும் அகவொளி பெறலாம். உண்மையை நாடி அடிக்கடி தியானம் செய்துள்ளேன், முன்னேற்றம் இல்லையே? முன்னேற்றம் இல்லை என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆன்மீக உலகில் தன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு உணர்வது எளிதன்று. ஒரு குருவின் உதவி அவசியமா? தேவைப்படலாம். நீங்கள் கூறும் வழியின் மூலம் தன்னைத்தானே காண குருவானவர் ஒருவனுக்கு உதவ முடியுமா? ஆன்ம விசாரத்திற்கு தேவையான எல்லா உதவிகளையும் அவரால் தர முடியும். இதை சொந்த அனுபவத்தால் கண்டறியலாம். குருவின் உதவியால் ஞானம் பெறுவதற்கு எவ்வளவு காலமாகும்? அது சாதகனின் மனப்பக்குவத்தை பொறுத்த விஷயம். வெடிமருந்தை ஒரு கணத்தில் பற்ற வைக்கலாம், கரியில் நெருப்பு பிடிக்கவோ வெகு காலமாகும். குருநாதர்களை பற்றியோ அவர்கள் கையாளும் முறைகளை பற்றியோ பேசிக்கொண்டே இருப்பதில் மகரிஷிக்கு விருப்பமில்லை என்று எனக்கு ஒரு வினோதமான உள்ளுணர்வு ஏற்பட்டது. ஆனாலும் நான் ஒரு விடா கண்டனாகையால் இந்த உணர்வை சட்டை செய்யாமல் அவரிடம் இதை பற்றி இன்னும் ஒரு கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்டதே காதில் விழாதது போன்று முகத்தை வைத்துக் கொண்டு ஜன்னல் பக்கம் தலையை திருப்பி அப்பாலுள்ள மலையின் பரந்த காட்சிகளை கண்டவாறு இருந்தார். பதிலுக்கு வேண்டிய அறிகுறியே இல்லை. பேசிக்கொண்டே இராதே, சொன்னதை புரிந்துகொள் என்பதை மௌனமாக கூறியது புரிந்தது. அந்த விஷயத்தை விட்டு வேறே கேள்வி கேட்டேன். தற்பொழுது உலகின் நிலையை காணும் பொழுது வேதனையாக இருக்கிறது. உலகின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற கவலை உண்டாகிறது. இதை பற்றி மகரிஷிகள் அபிப்பிராயம் கூற வேண்டும். எதிர்காலத்தை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்றார் மகரிஷி. நிகழ்காலத்தையே நீங்கள் சரியாக அறியவில்லையே. நிகழ்காலத்தை சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்தால் வருங்காலம் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும். கேள்வியை என்னிடமே திருப்புகிறார் மகரிஷி. நான் அடங்கி போகப் போவதில்லை, எனக்கு விடை கிடைத்தே ஆக வேண்டும். ஏனெனில் மனித வாழ்வின் சிக்கல்களும் துன்பங்களும் மனிதர்களை வாட்டி எடுக்கும் உலகிலிருந்து வருபவன் நான். இந்த காட்டிற்குள் அமைதியான சூழ்நிலையில் வாழ்பவர்களுக்கு அவ்வளவு பாதிப்பில்லை. உலகத்தில் விரைவில் நட்பும் பரஸ்பர உதவியும் நிலவும் சகாப்தம் துவங்கப் போகிறதா, அல்லது யுத்தமும் சர்வநாசமும் எதிர்பார்த்திருக்கின்றனவோ என்றேன். நான் இப்படி கேட்டதை மகரிஷி ரசிக்கவில்லை என்று தோன்றியது. ஆனாலும் பதிலளித்தார், உலகத்தை ஆளும் ஒருவன் இருக்கிறான். உலகத்தை ஒழுங்காக நடத்தி செல்ல வேண்டியது அவன் பொறுப்பு. உலகத்துக்கு உயிர் கொடுத்தவனுக்கு அதை எப்படி பேண வேண்டும் என்பது தெரியும். உலகத்தின் பாரம் அவன் தலைமீதே தவிர உங்கள் மீதல்ல. இருந்தாலும் விருப்பு வெறுப்பு பாரபட்சமின்றி தெளிவாக எங்கும் காணும் பொழுது அந்த ஒருவனின் கருணை பார்வை எங்கு விழுகிறதென தெரியவில்லையே என்று புகார் கூறினேன். இந்த கேள்வி அவருக்கு பிடிக்கவில்லை என்று நினைத்தேன். ஆனால் விடை தருகிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியேதான் உலகமும் இருக்கும். தன்னையே முதலில் அறிந்து கொள்ளாமல் உலகத்தை அறிய முயல்வதால் என்ன பயன்? சத்தியத்தை நாடுபவர்கள் இதுபோன்ற கேள்விகளில் மனதை செலுத்த வேண்டாம். அநேகம் பேர்கள் இதுபோன்ற விஷயங்களில் தங்கள் சக்தியை வீணாக்குகிறார்கள். முதலில் உங்களை இயக்கும் உங்களுக்குள்ளிருக்கும் உண்மையை கண்டறியுங்கள். பின்னால் நீங்கள் எதன் ஒரு பகுதியோ அந்த உலகத்தை பற்றிய உண்மையை இப்பொழுதை விட நன்றாக உங்களால் அறிய முடியும். மகரிஷி பேசுவதை சட்டென நிறுத்தினார். நானும் வாய் திறக்கவில்லை. ஒரு அன்பர் அருகில் வந்து இன்னொரு ஊதுவத்தியை பற்ற வைக்கிறார். அதன் நீல நிற புகை மேலே சுழன்று செல்வதை பார்க்கிறார் மகரிஷி. பின் அவரது கைப்பிரதி புத்தகத்தை எடுத்து பிரித்து விட்ட இடத்திலிருந்து தொடங்குகிறார். இப்பொழுது அவர் கவனத்திலிருந்து நான் அகன்று விட்டேன். மகரிஷி மறுபடியும் இப்படி என்னிடம் உதாசீனமாக விருந்தது என் சுயமரியாதையை பாதித்தது. தரையில் உட்கார்ந்து ஒரு கால் மணி நேரம் காத்திருந்தேன். மேலும் பேசுவார் என்று எனக்கு தோன்றவில்லை. சரி, எங்கள் உரையாடல் முற்று பெற்று விட்டதென்று உணர்ந்து தரையில் இருந்து எழுந்து நின்று கைகூப்பி விடைபெற்று அகன்றேன். நான் கோவிலை சுற்றி பார்க்க விரும்பியதால் டவுனுக்கு ஒருவரை அனுப்பி ஒரு வண்டி கொண்டு வர சொல்லியிருந்தேன். மாட்டு வண்டி பார்க்க மிகவும் அழகாக இருந்தாலும் நமக்கு வேண்டிய அளவு வேகமாகவும் சௌகரியமாகவும் இல்லாதபடியால் கிடைத்தால் ஒரு குதிரை வண்டியை கொண்டு வரும்படி கேட்டுக்கொண்டேன். சில நிமிடங்களில் குதிரை வண்டி வந்து நின்றது. அதில் சீட் கீட் என்ற பேச்சே கிடையாது. ஆனால் இதெல்லாம் எனக்கு இப்பொழுது சகஜமாய் போய்விட்டது. அழுக்கேறி போன ஒரு சிவப்பு முண்டாசை தலையில் கட்டியிருந்தார் வண்டிக்காரர். முகத்தை பார்த்தால் முரடனோ என்று தோன்றும். ஒரு நீண்ட பழுப்பு துணி இடுப்பில் சுற்றி கோவணம் மாதிரி கட்டி இடுப்பில் செருகியிருந்தார். வழிநடுக புழுதியை கிளப்பிக்கொண்டு அந்த இரண்டு சக்கர வாகனம் கோவில் வாயிலுக்கு போய் சேர்ந்தது. பெரிய கோயில், நல்ல சிற்ப வேலைப்பாடுகள் அழகு செய்யும் உயர்ந்த கோபுரம். வண்டியை விட்டிறங்கி ஒரு கண்ணோட்டம் விட்டேன். இந்த கோயில் கட்டி எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கும் என்றேன் துணை வந்தவரிடம். அருணாச்சலேஸ்வரர் கோவில் எப்பொழுது கட்டினார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் பார்த்தாலே தெரிகிறதே, இது பல நூற்றாண்டுகள் முன்பு எழுந்த கட்டிடம் என்றார் அவர். கோயில் வாயில்களை சுற்றியும் போகும் வழியிலும் தென்னை ஓலையால் கூரை வைக்கப்பட்ட சில சிறு கடைகள் தென்பட்டன. எளிய உடைகள் அணிந்த கடைக்காரர்கள் தெய்வங்களின் படங்களையும் செப்பாலான சிறு சிறு சிவன் மற்றும் இதர கடவுளர் விக்கிரகங்களையும் விற்கிறார்கள். பெரும்பான்மையாக சிவன் படங்களும் பிரதிமைகளுமே காணப்பட்டன. மற்ற ஊர்களில் நான் அதிகமாக கண்டது ராமரும் கிருஷ்ணரும். எனது நண்பர் இதற்கு காரணம் கூறினார். நான் கூறுவது புராண கதை. அருணாச்சல புராணத்தின்படி முன்னொரு காலத்தில் சிவபெருமான் இந்த புனிதமான செம்மலை மீது தீப்பிழம்பாக காட்சி தந்தாராம். எனவே இந்த கோயிலின் அர்ச்சகர்கள் இந்த புனித நிகழ்ச்சியின் ஞாபகார்த்தமாக ஒவ்வொரு ஆண்டும் ஒருமுறை மலை உச்சி மீது ஒரு பெரும் தீபத்தை ஏற்றுகிறார்கள். இந்த புனித நிகழ்ச்சி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் நடந்திருக்கலாம். அதை கொண்டாடவே செம்மலை உருவாகவே வழிபடும் சிவபெருமான் பேரில் இந்த கோயில் எழுப்பப்பட்டதென நினைக்கிறேன். யாத்ரீகர்கள் சிலர் கடைகளின் முன்னே வாங்கும் எண்ணம் இல்லாமல் நோட்டம் விட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த கடைகளில் செப்புச் சிலைகள் மட்டுமின்றி புராண கதைகளை சித்தரிக்கும் வண்ணப்படங்களையும் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் அச்சிடப்பட்ட மத சம்பந்தமான நூல்களையும் ஜாதி சமய அடையாளங்களை குறிக்க நெற்றியில் இடப்படும் குங்குமம், விபூதி, சந்தனம் முதலானவைகளையும் வாங்கலாம். தொழுநோயால் வாடும் பிச்சைக்காரர் ஒருவர் தயங்கியவாறு என்னை அணுகினார். அவருடைய அங்கங்கள் நோய் தின்று சிதைந்திருந்தன. பாவம், அந்த பயங்கர நோயால் நாசமடைந்து வரும் அவன் முகத்தில் நான் கருணை கொண்டு ஏதேனும் தரமாட்டேனோ என்ற ஏக்கமும் அல்லது விரட்டி விடுவேனோ என்ற ஒரு அச்சமும் ஒருங்கே தெரிந்தன. அவனை தொட்டு விடுவோமோ என்ற பயத்தில் தரையில் காசை வைத்தேன். சேச்சே, என்னை நினைத்து எனக்கே அவமானமாக போயிற்று. உருவத்தில் எகிப்திய பிரமிடை ஒத்து சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கோபுரம் தாங்கிய வாயிற்புறத்தில் என் கவனம் திரும்பியது. இதன் முன் மண்டபமும் அதன் மேல் உயர்ந்தெழும் கோபுரமும் மேல்பாகம் வெட்டிவிடப்பட்ட பிரமிடு போன்றிருந்தன. அதுவும் மற்ற மூன்று கோபுரங்களுமாக நான்கும் இந்த கிராம பிரதேசத்துக்கு ஒரு கம்பீரமான காட்சியாக விளங்குகின்றன. பல மைல்களுக்கு அப்பால் இருந்தே அவை காணப்படுகின்றன. நெருங்கினால் வானுயர்ந்து நிற்கின்றன. கோபுரத்தின் பரப்பில் எண்ணற்ற சிற்ப வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விசித்திரமான சிறு சிறு சிலைகள் நிறைந்துள்ளன. இதிகாச புராணங்களில் கூறப்படும் சம்பவங்களை அவை சித்தரிக்கின்றன. அவை ஒரு வினோதமான கதம்பம். தனித்தமர்ந்து சில தெய்வங்கள் ஆழ்ந்த தியானம் புரிகின்றனர். வேறு சில தெய்வ உருவங்கள் ஒன்றை ஒன்று கட்டி அணைத்து காதல் புரிகின்றனர். இது மிகவும் வியப்பூட்டுகிறது. இந்து மதத்தில் எல்லாவித மனப்பான்மைகளுக்கும் இடம் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் தன்னுள் அணைத்துக் கொள்ளும் ஒரு பரந்த கோட்பாடு என்று சொல்லப்படுவது சரிதான். கோயிலுக்குள் நுழைந்தேன். ஒரு விஸ்தாரமான நாற்பக்க வெளிப்பரப்பு கண்டேன். இந்த பெரிய பரப்பில் விதவிதமான கட்டிடங்கள், பலதரப்பட்ட தூண்கள், தாழ்வாரங்கள், கர்ப்ப கிரகங்கள், நான்கு பக்கமும் சுவருள்ள மற்றும் திறந்த இடங்கள், கிரேக்க தலைநகர் ஏதென்ஸின் அருகிலுள்ள தெய்வங்களின் மண்டபங்களும் அவற்றின் தூண்களும் என்னை அவற்றின் அழகால் சில நிமிடங்கள் மோன வியப்பில் ஆழ்த்தியது போல இங்கு எந்த கட்டிடமும் இல்லை. ஆனால் நான் கண்டது வெளிச்சம் புகாத மர்மங்கள் அடங்கிய கர்ப்ப கிரகங்கள். வெளிச்சம் குறைந்த பரந்த உட்பகுதிகளின் தனிமையும் ஒதுக்கமும் என்னுள் ஒரு பிரமிப்பை ஊட்டின. எங்கே புகுந்து எங்கே புறப்படுவது என திகைக்க வைக்கும் இந்த பாதைகளில் துறவியார் அலட்சியமாக நடைபோடுகிறார். வெளியே சிவப்புக்கல் வண்ணம் பூசப்பட்டு கோபுரங்கள் அழகாக விருந்தன. உள்ளேயோ கட்டிட வேலையெல்லாம் கருங்கல் பழுப்பு நிறம் கொண்டிருந்தது. கெட்டியான சுவர்களும் கூரையை தாங்கும் மிக நேர்த்தியான சிற்ப வேலைப்பாடு அமைந்து தட்டையும் அகலமுமான தூண்களும் கொண்ட ஒரு நீளமான மண்டபத்திற்குள் நுழைந்து நடந்தோம். அதிக வெளிச்சமில்லாத தாழ்வாரங்களையும் இருண்ட அறைகளையும் கடந்து கடைசியாக இந்த புராதன கோயிலின் வெளிமுற்றத்தில் இருக்கும் ஒரு விசாலமான மண்டபத்தை அடைந்தோம். காலத்தினால் பழுப்பேறிய அந்த கட்டிடத்தை நான் பார்த்துக் கொண்டிருந்த போது ஆயிரங்கால் மண்டபம் என அறிவித்தார் கூட வந்தவர். என் கண்முன் நின்றது தட்டையான சிற்ப வேலைப்பாடுடன் கூடிய பெரும் கற்றூண்களின் நீண்ட வரிசை. அந்த இடம் ஒதுங்கியும் ஆள் நடமாட்டம் இல்லாமலும் இருந்தது. அந்த அரைகுறை வெளிச்சத்தினூடே அம்மாபெரும் தூண்கள் மர்மம் நிறைந்ததாகவும் பூதாகரமாக ஓங்கியும் தோற்றமளித்தன. தூண்கள் மீதுள்ள புராதனமான சிற்ப வேலைப்பாடுகளை நுணுக்கமாக பார்ப்பதற்காக அவற்றின் அருகில் சென்றேன். ஒவ்வொரு தூணும் ஒரே கல்லால் செய்யப்பட்டிருந்தது. மண்டபத்தின் கூரை கூட பெரிய பெரிய தட்டையான கருங்கல் பரப்புகளை இணைத்து கட்டப்பட்டிருந்தது. இங்கும் சிற்பியின் கைத்திறன் மூலம் தேவரும் தேவியரும் ரமித்துக் கொண்டிருந்தனர். இங்கேயும் எனக்கு தெரிந்தனவும் தெரியாதனவுமான மிருகங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. மண்டபத்தை சுற்றி பார்த்தோம். இங்கும் அங்கும் விளக்கெண்ணையில் தோய்க்கப்பட்ட திரிகளால் எரிந்து கொண்டிருந்த சிறு தீபங்கள் வைக்கப்பட்டிருந்தன. மண்டபத்தை பார்த்து முடித்ததும் வெளியே நடுமுற்றத்திற்கு வந்தோம். மீண்டும் பகல் வெளிச்சத்திற்கு வந்தது மனதிற்கு இதமாக இருந்தது. இங்கிருந்து கோயிலின் உட்பகுதியில் இருந்த ஐந்து சிறு கோபுரங்களை பார்க்க முடிந்தது. கோயிலின் பெரிய மதில்களின் நான்கு வாயில்கள் மேல் அமைந்துள்ள கோபுரங்களைப் போன்றே இச்சிறு கோபுரங்களும் பிரமிடை போன்றே அமைந்திருந்தன. எங்களுக்கு அருகில் இருந்த கோபுரத்தை கூர்ந்து பார்த்தேன். அது செங்கல்லினால் கட்டப்பட்டதென்றும் சிற்ப வேலையினால் அலங்கரிக்கப்பட்ட அதன் பரப்பு கல்லில் செதுக்கப்படவில்லை, மாறாக சுட்ட களிமண் அல்லது உறுதியான சாந்து போன்ற கலவையினால் அமைக்கப்பட்டதெனவும் என் மனதில் பட்டது. சில பிம்பங்களின் மேல் பூசியிருந்த வண்ணங்கள் தேய்ந்து போயிருந்தன. சிறிய கோபுரத்திற்கு அப்பால் சென்று இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தின் இன்னும் சில நீண்ட வெளிச்சமற்ற பாதைகளை கடந்து சென்றோம். கோயிலின் பிரதான கர்ப்ப கிரகத்தை நெருங்கிவிட்டோம். இதற்கு மேல் மேற்கத்தியர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்று கூட வந்தவர் எச்சரித்தார். வெள்ளைக்காரன் கர்ப்ப கிரகத்திற்கு அருகில் செல்லக்கூடாதை தவிர அதன் வாயிலுக்கு செல்லும் ஒரு இருண்ட பாதையில் நின்று கொண்டு மூலஸ்தானத்தில் எழுந்தருளும் மூலவரை தரிசிக்கலாம். அவருடைய எச்சரிக்கையை ஆமோதிப்பது போல முரசொலிகளும் மணியோசைகளும் அர்ச்சகர்களின் உச்சாடனங்களின் நாதமும் சேர்ந்து முழங்கின. ஒரே துவனியில் ஒலித்த இந்த மூன்றின் சேர்க்கை அந்த புராதன கர்ப்ப கிரகத்தின் அரையந்தகாரத்தில் என் காதுகளுக்கு அமானுஷ்யமாக கேட்டது. சாமீபியம் இல்லாவிடினும் கிடைத்த தூர தரிசனத்தை ஆவலுடன் கண்டேன். இருட்டை கிழித்துக் கொண்டு விக்கிரகத்திற்கு முன் ஏற்றப்பட்ட தீபத்தின் தங்க நிறப் பிழம்பும் இரண்டு அல்லது மூன்று பீட விளக்குகளின் சிற்றொளியும் சில அர்ச்சகர்கள் ஏதோ வழிபாட்டில் ஈடுபட்டுள்ள காட்சியும் எழுந்தன. அர்ச்சகர்களையும் வாத்தியக்காரர்களையும் என்னால் பிரித்தறிய முடியவில்லை. ஆனால் சங்கும் கொம்பும் ஜாலராக்களும் காதுகிழிக்க ஒலித்து இந்த இசை ஓசையின் அமானுஷ்யத்தை அதிகரிப்பதை என் செவிப்பறைகள் உணர்த்தின. இதற்கு மேலும் நான் இங்கிருப்பது உசிதமல்ல. அர்ச்சகர்கள் கவனத்திற்கு வந்தால் அதை கண்டிப்பாக விரும்ப மாட்டார்கள் என்று நண்பர் என் காதில் ஓதினார். உடனேயே அங்கிருந்து வெளியேறி கோயிலின் வெளிப்பகுதியின் ஆரவாரமற்ற புனிதத்திற்கு வந்தோம். மறுபடியும் கோயில் வாசலுக்கு வந்தபொழுது நான் கொஞ்சம் ஒதுங்க வேண்டியிருந்தது. வழிநடுவில் ஒரு வயதான அந்தணர் பக்கத்தில் ஒரு பித்தளை செம்பில் தண்ணீர் வைத்துக் கொண்டு தரையில் அமர்ந்திருந்தார். கையில் ஒரு உடைந்த கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தவாறு நெற்றியில் படாடோபமான ஒரு ஜாதி சின்னத்தை தீற்றிக் கொண்டிருந்தார். ஜாதி சம்பிரதாயத்திற்கு ஏற்ப அவர் நெற்றியில் தீட்டப்பட்டுள்ள சிவப்பு வெளுப்பு நிற திரிசூலத்தை பார்க்கும் ஒரு மேற்கத்தி எனக்கு இதென்னையா கோமாளி வேஷம் என்றுதான் நினைக்க தோன்றும். கோயில் வாசற்பக்கம் ஒரு சிறு கடையில் வற்றி சுருங்கி போன ஒரு முதியவர் சிறு சிறு சிவபெருமான் பிரதிமைகளை விற்றுக் கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் அவர் வாங்கலையா என்பது போல் புருவங்களை உயர்த்தினார். அவர் பேசாது கேட்ட கேள்வி கிணங்கி கடைமுன் நின்று ஏதோ வாங்கினேன். ஊரின் அடுத்த கோடியில் எங்கேயோ ஒரு மசூதியின் இரு ஸ்தூபிகள் வெள்ளை வெளிரென பளிச்சிடுவதைக் கண்டேன். கோவிலை விட்டு கிளம்பி அந்த உள்ளூர் மசூதிக்கு வண்டியை ஓட்டச் சொன்னேன். ஒரு மசூதியின் நேர்த்தியான வளைவுகளையும் அதன் கோரிகளின் நளினமான அழகியையும் கண்டுவிட்டால் எனக்கு எப்பொழுதும் உள்ளுக்குள் ஒரு மகிழ்ச்சி சிலிர்ப்பு ஏற்பட்டு விடுகிறது. இங்கேயும் செருப்புக்களை கழற்றிவிட்டு அந்த கண்கவரும் வெள்ளை கட்டிடத்திற்குள் நுழைந்தேன். எவ்வளவு அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறார்கள்! அதன் கோரை தலைக்கு மேல் எவ்வளவு உயரமாக விரிக்கிறது! தானாகவே இதயம் விரிந்து பரவச உணர்வு ஏற்படுகிறது. உள்ளே கொஞ்சம் பேர்கள்தான் இருந்தார்கள். தங்களது சிறிய அழகான சாயம் போட்ட தொழுகை ஆசனங்களை விரித்து அவற்றின் மேல் அமர்ந்தும் மண்டியிட்டும் நெடுஞ்சான் கடையாக தரையில் விழுந்தும் தொழுதனர். இங்கே மர்மமான கர்ப்ப கிரகங்கள் இல்லை, விதவிதமான வண்ண விக்கிரகங்கள் இல்லை. ஏனெனில் மனிதனுக்கும் ஆண்டவனுக்கும் இடையே எதுவும் யாரும் ஒரு அர்ச்சகர் முல்லா கூட குறுக்கே வந்துவிடக்கூடாதென நபிகள் நாயகம் விதித்துள்ளார். அல்லாவின் முன் தொழுபவர்கள் எல்லோரும் சமமானவர்கள். மனிதன் மெக்காவை நோக்கி திரும்பும் பொழுது அவன் சிந்தனையில் புகுவதற்கு புரோகிதரோ பண்டிதரோ அவனைவிட மேலானவர்களோ யாரும் இல்லை. ஊரின் பிரதான திருவழியாக ஆசிரமத்திற்கு திரும்பும் பொழுது நான் நாணய பரிவர்த்தனை பூத்களையும் மிட்டாய் கடைகளையும் ஜவுளி கடைகள் மற்றும் தானிய விற்பனை கடைகளையும் கண்டேன். இந்த ஊர் ஏற்படுவதற்கு காரணமான இந்த ஆன்மீக க்ஷேத்திரத்திற்கு வரும் யாத்ரீகர்களின் சௌகரியத்திற்காகவே இந்த கடைகள் தோன்றியுள்ளன. எனக்கு மகரிஷியிடம் திரும்ப வேண்டும் என்று ஆவல் அதிகமாயிற்று. முன்னேயுள்ள தூரத்தை விரைவில் கடக்கும் எண்ணத்துடன் வண்டிக்காரர் குதிரைகளை முடுக்கினார். அருணாச்சலேஸ்வரரின் கோயிலை கடைசியாக ஒருமுறை கண்டு ரசிக்க தலையை திருப்பினேன். சிற்ப வேலையால் அழகூட்டப்பட்ட கோபுரங்கள் ஒன்பதும் விண்ணில் நிமிர்ந்து நிற்கின்றன. இறையன்பால் இன்னல் பாராது உழைத்து அந்த புராதன ஆலயத்தை எழுப்பிய மக்கள் தலைமுறைகளின் பெருமையை பறைசாற்றின அவை. ஒரு மனிதனின் வாழ்நாளில் முடிந்துவிடக்கூடிய பணியா அது? என்னமோ தெரியவில்லை, அந்த கோபுரங்களை காணும் பொழுதெல்லாம் எகிப்திய பிரமிடுகளும் என் நினைவுத் திரையில் நிழலாடுகின்றன. ஏன், தெருக்களில் நான் காணும் வீடுகளின் தாழ்ந்த கூரைகளும் கனத்த சுவர்களும் கூட எகிப்திய கட்டிடக்கலையை நினைக்க வைக்கின்றன. காலப்போக்கில் மனிதன் ஒரு நாள் இதுபோன்ற கோயில்களை மறந்து புறக்கணித்து விடுவானா? அவை ஆள் நடமாட்டம் மனித குரலோசையற்று மெல்ல மெல்ல பாழடைந்து வீழ்ந்து அவற்றின் மூலப்பொருளாகிய செம்பழுப்பு மண்ணோடு கலந்து விடுமா? அல்லது மனிதன் புது கடவுளரை கண்டுபிடித்து அவர்களை தொழுதிட நவநவமான கோயில்களை நிறுவிவிடுவானோ? அதோ தெரியும் பாறை குவியலான அண்ணாமலையன் அடிவாரத்தில் அமைந்த ஆசிரமத்தை நோக்கி மட்டக்குதிரை குதிநடை போடும் வழியெல்லாம் என் கண்ணெதிரே இயற்கை என்னும் மாகலைஞன் தீட்டும் அற்புத கலைக்காட்சியின் அழகை சட்டென உணர்ந்துமே செலுத்தேன். ஆஹா, கிழை நாட்டிலே கதிரவன் மறையும் நேரத்திலே இரவெனும் ரத்தின மஞ்சத்திலே சொல்லுக்கடங்க வண்ண சௌந்தரியத்துடன் இறங்கி துயிலுறச் செல்லும் இந்த கோலக்கணத்தை காண எத்தனை முறை ஏங்கி இருக்கிறேன். கீழே நாட்டு சூரியாஸ்தமனத்தின் அழகுக்கு ஈடே இல்லை. என்ன என்ன புது புது வண்ண விளையாட்டுகள் எப்படி நெஞ்சை அள்ளுகின்றன! ஆனால் அந்தோ அரை மணிக்குள் இந்த பரவச காட்சி முடிந்து விடுகிறது. இரவி மறைந்து இரவு வந்து விடுகிறது. ஐரோப்பிய நாடுகளில் இலையுதிர்கால அந்திப்பொழுது ஒரு நீடித்த காட்சி. அது இங்கே கிடையாதெனவே சொல்லலாம். மேலை நாட்டு மாலையில் ஒரு பெரும் தீப்பந்தமாக ஆதவன் மெல்ல இறங்கி காட்டு வெளியினில் மறைவதை தெளிவாக வெகுநேரம் காணலாம். வானக்கூரையிலிருந்து சடுதியில் மறைவதற்கு முன்னறிவிப்பாக அந்த தீப்பந்து கண்ணையும் கருத்தையும் கவரும் ஆரஞ்சு நிறத்தை அடைகிறது. வானவில்லின் எல்லா வண்ணங்களும் அப்பந்தை சுற்றியுள்ள விண்ணிற்கு வந்துவிடும். அந்த கவின் செறிந்த வண்ண கலை விருந்தை நமக்களிக்க வல்ல மானுட ஓவியனும் உண்டோ? அத்தருணத்தில் நம்மை சுற்றிலும் உள்ள கழனிகளும் தோப்புகளுமே ஒரு தியானவயப்பட்ட மோனத்தில் ஆழ்ந்துவிடும். சிறு பறவைகள் கூட தமது கூக்கூவை நிறுத்தி கூவா அனுபூதியில் திளைக்கும். மாலையின் திரையின் தடிமன் கூடுகிறது. பல வர்ண தீப்பிழம்பு நாக்குகளை நீட்டும் காட்சியும் வர்ணங்கள் மேல்வானில் விரியும் காட்சியும் அடங்கிய மாபெரும் காட்சி முழுவதுமே வேகமாக அந்தகாரத்தில் ஆழ்ந்துவிடும். புற அமைதியின் சிந்தனைகளில் அழுந்து அக அமைதி பரவி இந்த மாபெரும் அழகின் வனப்பு என் நெஞ்சில் ஊடுருவி பாய்கிறது. மனித வாழ்க்கையின் கொடுமையான தோற்றத்திற்கு பின்னால் ஒரு அழகிய காருண்யம் மிகுந்த சக்தி ஒளிந்து கொண்டிருக்க கூடும் என நம்மை விதி நினைக்கச் செய்யும் பொழுதெல்லாம் அதே விதி நம்மை அன்புடன் நம் பங்குக்கு கொடுத்துள்ள இந்த சாந்திமயமான அருளார்ந்த கண்களை நம்மால் எங்கனும் மறக்க இயலும். நாம் அல்லும் பகலும் அன்றாடம் உழன்று பெறாதனவற்றை இந்த ஒரு சில இன்பமான கணங்களில் எளிதில் பெற்றுவிடுகிறோம். இருண்ட வெற்று வெளியிலிருந்து அக்கணங்கள் தூமகேதுகள் போன்று தோன்றி நம் வாழ்வில் நம்பிக்கை ஒளிக்கீற்றை சில கணங்களுக்கு மேலே மேற்றிவிட்டு நம் பார்வையிலிருந்து மறைந்து விடுகின்றன. ஆசிரம தோட்டத்தில் மின்மினி பூச்சிகள் அங்குமெங்கும் சுற்றி பறக்கின்றன. அப்பொழுது இருட்டின் பின்திரை மீது வினோதமான ஒளிக்கோலங்களை அவை வரைவதை பார்த்துக் கொண்டே தென்னை மரங்களால் சூழப்பட்ட ஆசிரம முற்றத்திற்குள் நுழைகிறோம். ஹாலில் புகுந்து தரை மீது ஒரு ஆசனத்தில் அமர்ந்தேன். நான் வழியில் நுகர்ந்த உன்னதமான மோன அமைதி அங்கும் வியாபகமாக பரவி நிற்பதை உணர்ந்தேன். அங்கு கூடியிருந்த அன்பர்கள் தரைமேல் வரிசை வரிசையாக அமர்ந்திருந்தனர். எவ்விதமான அரவமோ பேச்சோ இல்லை. கால்களை மடித்துக் கொண்டு மூலையிலிருந்த சோபா மீது மகரிஷி அமர்ந்திருந்தார். அவரது முழங்கால்கள் மேல் அவர் உள்ளங்கைகள் படிந்திருப்பது அவருக்கே தெரியுமோ என்னவோ. என்ன எளிமை, என்ன அடக்கம், ஆனாலும் என்ன மறக்க முடியாத பெருந்தன்மை, கண்ணியம். பண்டைய கிரேக்க தத்துவ ஞானி போன்று அவரது தலை நிமிர்ந்து அசைவின்றி நின்றது. ஹாலின் எதிர்கோடியை அவரது கண்கள் சலனமின்றி நோக்கியவாறு இருந்தன. அந்த அபூர்வமான சலனமின்மை எனக்கு எப்பொழுதும் ஒரு புதிராகவே இருந்தது. விண்ணில் மாலையின் அந்திம ஒளிக்கதிர் மறைவதை சாளரத்தின் வழியாக கவனித்துக் கொண்டிருக்கிறாரா, அல்லது இந்த பௌதீக உலகின் ஸ்மரணை கூட இல்லாமல் கனவு போன்ற ஒரு கற்பனை உலகில் முற்றிலும் ஆழ்ந்துள்ளாரா? வழக்கம் போலவே ஊதுபத்தியின் புகைக்கூட்டம் எழும்பி கூரையின் உத்திரங்களில் முகில்கள் போன்று மிதக்கிறது. என்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு மகரிஷி மீது என் பார்வையை நிலைநிறுத்தினேன். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு கண்களை மூட வேண்டும் போல் தோன்றவே கண்மூடினேன். மகரிஷியின் சாநித்தியத்தில் ஆழமாக ஊடுருவிய சூட்சுமமான அமைதி என்னை தாளாட்டி வேகமாக அரைத்தூக்கத்தில் அழுத்தியது. இப்படியே சற்று நேரம் அரை நினைவில் இருந்தேன். பிறகு நனவிலிருந்து நழுவி ஒரு நனவத்த கனா கண்டேன். கனவில் நான் 5 வயது பாலகனானேன். மகரிஷியின் கையை பிடித்தவாறே புனித அருணாச்சல மலை மீது வளைந்து செல்லும் ஒரு கரடுமுரடான பாதையில் நிற்கிறேன். ஆனால் அவர் என்னருகில் நெடிதுயர்ந்து நிற்பதைக் கண்டால் பல மடங்கு வளர்ந்துயர்ந்து விட்டார் போல தோன்றுகிறது. ஆசிரமத்தில் இருந்து என்னை அழைத்துக் கொண்டு அந்த இரவின் மையிருட்டில் அந்த பாதை வழியாக செல்கிறார். இருவரும் மெதுவாகச் செல்கிறோம். சற்று நேரம் கழித்து சந்திரனும் தாரகைகளும் எங்களை சுற்றி ஒரு மங்கிய ஒளி தந்தன. எப்பொழுது விழுமோ என்றவாறு நிலையற்று நின்ற பூதாகரமான பாறைகளுக்கு நடுவிலும் கற்பாதையில் பிளவுகள் தென்பட்ட போதிலும் மகரிஷி எவ்வளவு ஜாக்கிரதையாக என்னை நடத்திச் சென்றார் என்பதை கவனித்தேன். மலையோ செங்குத்தானது, எங்கள் ஏற்றம் வெகு நிதானம். பாறைகளுக்கு நடுவே குறுகிய பிளவுகளிலும் குட்டையான புதர்கூட்டங்களின் கீழேயும் மறைந்திருந்த சின்னஞ்சிறு ஆசிரமங்களும் மனிதர் வாழ் குகைகளும் எங்கள் பார்வையில் பட்டன. அவற்றை கடந்து நாங்கள் வெளியே செல்லும் பொழுது அவற்றுள் வசிப்பவர்கள் வெளியே வந்து மகிழ்ச்சி தெரிவித்தனர். அந்த தாரகைகளின் மங்கலான வெளிச்சத்தில் அவர்கள் நிழல் உருவங்களாக தோன்றினாலும் அவர்கள் உண்மையில் பல வகையான யோகியரே என இனங்கண்டு கொண்டேன். நாங்கள் எங்கும் நிற்காமல் தொடர்ந்து நடந்து அருணாச்சலத்தின் சிகரத்தை அடைந்த பிறகே நின்றோம். ஏதோ ஒரு மிக மிக முக்கியமான சம்பவம் எனக்கு நிகழப்போகிறதென்ற இன்னதென்று புரியாத ஒரு எதிர்பார்ப்புடன் என் இதயம் படபடத்தது. மகரிஷி முகத்தை திருப்பி தனது கண்களை மிகவும் தாழ்த்தி என் முகத்தில் தனது பார்வையை செலுத்தினார். நானும் மிக ஆவலுடன் அவரை அண்ணாந்து நோக்கினேன். எனது இதயத்திலும் உள்ளத்திலும் ஒரு இனம் தெரியாத மாறுதல் மிக வேகமாக நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன். என்னை இதுகாரம் ஆசை காட்டி ஆட்டிப்படைத்த உள்நோக்கங்களும் தாபங்களும் என்னை விட்டு அகலத் துவங்கின. என்னை இங்குமங்கும் அலைக்கழித்து கலைக்க வைத்த ஆசை தூண்டில்கள் எல்லாம் வியத்தக விரைவுடன் மறைந்தன. எனது உற்றார் சுற்றாருடன் நான் கொண்டிருந்த உறவுகளை பாதித்த வெறுப்புக்கள், மனஸ்தாபங்கள், அலட்சியங்கள், சிறுமைகள், சுயநலங்கள் யாவும் வெறுமையின் அதல பாதாளத்தில் போய் விழுந்து மறைந்தன. ஒரு சொல்லொண்ண அமைதி என்னுள் விரிந்து மலர்ந்தது. இதற்கு மேல் நான் வாழ்வில் எதுவும் வேண்டேன் என்று தெளிவாயிற்று. சட்டன மகரிஷி என்னை மலையடிவாரத்தின் மீது என் பார்வையை செலுத்துமாறு பணித்தார். சொன்னபடியே நான் செய்தேன். நான் கண்டதென்ன? என்ன ஆச்சரியம்! கீழே அடிவாரத்தில் பூகோளத்தின் மேற்கத்திய அர்த்தகோளமே அங்கு நீண்டு விரிந்து கிடந்தது. கோடிக்கணக்கான மக்கள் கூட்டத்தை அங்கு கண்டேன். அவர்கள் மீது இரவின் இருட்டுக் கம்பளம் படிந்திருப்பினும் நான் அவற்றை உருவங்களின் திரளாக ஒருவாறு தெரிந்து கொண்டேன். மகரிஷியின் குரல் என் காதில் ஒலித்தது. சொற்கள் மிக நிதானமாக வந்தன. நீங்கள் அங்கு திரும்பிச் செல்லும் பொழுது இக்கணம் நீங்கள் காணும் அக அமைதி அங்கும் தொடரும். ஆனால் அதற்காக ஒன்று மட்டும் நீங்கள் செய்தாக வேண்டும். நான் இந்த உடல், நான் இந்த புத்தி என்ற எண்ணத்தை இனிமேல் உதறி எரிந்துவிட வேண்டும். இந்த அக அமைதி உங்களுக்குள் ஆறு போல பாயும் பொழுது நீங்கள் அதுவாக ஆகிவிடுவதால் நான் என்ற தனித்தன்மையை இழக்க வேண்டியிருக்கும். நான் போனால் தான் ஆகலாம். அத்துடனே மகரிஷி ஒரு ஒளிக்கதிரின் ஒரு முனையை என் உள்ளங்கையில் இட்டார். இந்த அசாதாரண வகையில் நனவு போன்ற கனவிலிருந்து நான் மீண்டும் நனவுக்கு வந்தபொழுது அதன் உன்னதமான அனுபவம் என்னை ஊடுருவி வியாபிக்கும் உணர்வு தொடர்ந்து நீடித்தது. நான் விழித்த கணமே மகரிஷியின் கண்கள் என் கண்களை சந்தித்தன. அவர் முகம் என்னை நோக்கி திரும்பியுள்ளது. அவர் பார்வை என் கண்களுக்குள்ளே நிலைத்து நிற்கிறது. அந்த கனவின் பொருள் என்ன? எனது சொந்த வாழ்வின் ஆசைகளும் நிராசைகளும் சிறிது நேரம் இல்லாது போயின. நான் என்று நான் அறிந்த என்மேல் கனவில் எனக்கு ஏற்பட்ட உதாசீனமும் பிற மனிதர் பால் கனவில் மலர்ந்த கனிவுணர்ச்சியும் நான் விழித்த பிறகு அகன்று விடவில்லை. அது ஒரு அபூர்வமான அனுபவம். ஆனால் ஒன்று, இந்த கனவு அனுபவத்தில் நிஜமாகவே ஏதேனும் இருந்தால் கூட அது நிலைக்காது. அந்த நேரம் எனக்கு இன்னும் வரவில்லை. எவ்வளவு காலம் கனவில் மூழ்கியிருந்தேனோ, ஹாலிலிருந்து அனைவரும் எழுந்து படுத்து உறங்குவதற்கான வேலையில் ஈடுபட்டிருந்தனர். நானும் படுத்துறங்க தயாரானேன். அந்த நீண்ட காற்றோட்ட வசதி குறைந்த ஹாலில் மிகவும் புழுக்கமாக இருந்ததால் வெளியே முற்றத்தில் படுக்க தீர்மானித்தேன். நரைத்த தாடியுள்ள அன்பர் ஒருவர் லாந்தர் விளக்கை பொருத்திக் கொடுத்து அதை படுக்கையின் அருகே விடியும் மட்டும் அணைக்காமல் வைத்திருக்கும்படி கூறினார். பாம்பு அல்லது சிறுத்தை போன்ற அழையா விருந்தாளிகள் வரக்கூடுமாதலால் விளக்கை ஏற்றி வைப்பது நல்லது. பொதுவாக விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் இடத்திற்கு அவை வருவதில்லை. கடினமான தரையில் மெத்தையின்றி படுத்ததால் தூக்கம் வர சில மணி நேரங்களாயிற்று. மெதுவாக வரட்டுமே. அசை போடுவதற்கு தாராளமாக நினைவுகள் நிறைந்திருந்தன. ஏனெனில் மகரிஷிகளைப் போன்ற ஒரு அபூர்வமான மனிதரை என் வாழ்நாளில் இதுவரை நான் கண்டதில்லை. எனது வாழ்வில் மிக முக்கியமான திருப்பம் ஏற்படுத்தக்கூடிய ஏதோ ஒன்று மகரிஷிகளிடம் உள்ளதென்று தெரிந்தாலும் அது எப்படிப்பட்டது என்று எனக்கு பிடிபடவில்லை. அது புலன்களுக்கு அப்பாற்பட்டது, சிந்தனைக்கும் எட்டாதது. அது ஆன்மீகமான ஒன்றாக இருக்கலாம். அந்த இரவு நேரத்தில் அவரை நினைக்கும் பொழுதெல்லாம், நான் கண்ட அந்த நனவு போன்ற கனவை நினைவு கூறும் பொழுதெல்லாம், இனம் தெரியாத ஒரு விசித்திரமான உணர்ச்சி என்னுள் புகுந்து என் இதயத்தை ஏதோ மகத்தான, இன்னதென்று சொல்ல முடியாத அனுபவத்தை எதிர்பார்த்து படபடக்க வைத்தது. அடுத்த சில நாட்களில் மகரிஷியிடம் நெருங்கி பழக முயன்றேன். முயற்சிகள் பலிக்கவில்லை. இதற்கு மூன்று விதமான காரணங்கள் இருந்தன. முதலாவதாக, மகரிஷியிடம் பேச்சு இல்லை எனும் அளவிற்கு குறைவு. சலசலப்பு என்ற பேச்சு கிடையாது. தர்க்கங்களிலும் வாத பிரதிவாதங்களிலும் அவருக்கு விருப்பம் கிடையாது. கோட்பாடுகளிலும் அவர் கவனம் போவதே கிடையாது. மேலும் தனது எண்ணங்கள் யாவையாகிலும் பிறர் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பமோ, தனக்கு சீடர்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் ஆசையோ மகரிஷிகளிடம் இல்லை என்பது தெள்ள தெளிவாக தெரிந்தது. இரண்டாவது காரணம் நிச்சயமாக வினோதமானது, ஆனாலும் உண்மையானது. விசித்திரமான அந்த கனவை கண்ட அன்றைய மாலையிலிருந்து நான் மகரிஷியிடம் செல்லும் பொழுதெல்லாம் எனக்கு மிகுந்த பயமும் பக்தியும் கலந்த உணர்வு உண்டாயிற்று. மற்றபடி நான் கேட்க நினைத்த கேள்விகள் எல்லாம் வலுவிழந்து எனது தொண்டையிலேயே நின்று விடுகின்றன. மகரிஷிக்கு சமமாக தன்னை பாவித்து அவருடன் பேசுவதும் வாதிடுவதும் மகா அபராதமாகவும் அபச்சாரமாகவும் பட்டது. மூன்றாவது காரணம் சாதாரணமானது. ஹாலில் அநேகம் பேர்கள் இருந்து கொண்டே இருப்பதால் எனது அந்தரங்கமான கேள்விகளை அனைவரின் மத்தியில் கேட்க நான் விரும்பவில்லை. என்ன இருந்தாலும் நான் அவர்களுக்கு முன்பின் தெரியாதவன், மேலும் ஒரு வெளிநாட்டவன். அவர்களில் சிலருக்கு புரியாத மொழியில் பேசுகிறேன் என்பது பெரிய விஷயமில்லை. ஆனால் எனது சிந்தனையின் போக்கு அணுகுமுறையெல்லாம் மாறுபட்டவை ஆயிற்றே. சொல்வதை அப்படியே எடுத்துக் கொள்ளாமல் சற்று குதர்க்கம் பண்ணுவது, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா என்ற தோரணையில் பேசுவது, பக்தி உணர்ச்சி இல்லாமல் லௌகீக விஷயத்தை பேசுவது போல் ஆன்மீக விஷயங்களை அணுகுவது, இதெல்லாம் நான் மகரிஷியிடம் பேசும் பொழுது வெளிப்படவே செய்யும். பக்தர்களுடைய உணர்ச்சிகளை புண்படுத்த நான் விரும்பவில்லை. அதே நேரத்தில் என் இயல்பிற்கு புறம்பான, என் சுவைக்கு மாறுபட்ட ஒரு கோணத்திலிருந்து இந்த விஷயங்களை பற்றி உரையாடவும் நான் விரும்பவில்லை. ஓரளவிற்கு இந்த மூன்றாவது காரணம் என்னை பேசவிடாமல் தடுத்தது. இந்த மூன்று காரணங்களையும் மீறி என்னால் ஒரு வழியை காண முடியவில்லை. அநேக முறை மகரிஷியிடம் ஏதாவது கேள்வி கேட்கப் போகும் தருணத்தில் இந்த மூன்று காரணங்களில் ஏதோ ஒன்று குறிக்கிட்டு சட்டென்று என் வாயை அடைக்கும். வாரக்கடைசியின் இரண்டு நாட்கள் மட்டும் தங்கியிருந்து திரும்பலாம் என தீர்மானித்திருந்தேன். இன்னும் 5 நாட்கள் தங்கலாம் என தீர்மானித்தேன். மகரிஷியிடம் நான் பேசியதில் சம்பாஷணை என்று சொல்லக்கூடியது ஒரே ஒரு முறைதான் நடந்தது. அதுவே கடைசியானதும் கூட. சாதாரணமாக ஓரிரு முறை அவருடன் ஏதோ சிறிது பேசினேன் என்பதை தவிர அவருடன் மனம் விட்டு மற்றொரு முறை பேச வாய்ப்பு கிடைக்கவும் இல்லை, எனக்கு துணிவும் வரவில்லை. அந்த ஒரு வார காலம் உருண்டோடியது. இன்னும் ஒரு வாரம் தங்க முடிவெடுத்தேன். ஒவ்வொரு நாளும் ஆனந்தமாக கழிந்தது. மகரிஷியின் சாநித்தியத்தில் அங்கு நிலவிய அற்புதமான ஆழ்ந்த அமைதியை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து நுகர்ந்தேன். அவரை சுற்றிலும் காற்றிலும் வெளியிலும் கூட ஒரு உன்னதமான தூய்மை, அதில் திளைத்தேன். நான் கிளம்ப வேண்டிய நாளும் வந்தது. இவ்வளவு நாட்களில் அவரை சற்று நெருக்கமாக அணுகி தெரிந்து கொண்டேனாவென்றால் இல்லை. கைகட்டி வாய்க்கட்டாத அனுபவத்தில் திகைத்தேன். இவ்வளவு நாட்களும் சில பொழுது ஆனந்த பரவசத்தில் மெய் மறந்தேன். வேறு சில பொழுதுகளில் மகரிஷியை சொந்த முறையில் நெருங்கி பழகி அறிய முடியவில்லையே என்ற நிராசையில் குழம்பினேன். ஹாலை சுற்றி கண்ணை ஓட்டினேன். சற்று மனச்சோர்வடைந்தேன். ஏன் இவர்களில் பெரும்பான்மையோர் எனக்கு தெரியாத மொழிகளில் பேசுகின்றனர். பேசும் பாஷை மட்டும் வேறல்ல, அவர்கள் சிந்தனை முறையும் உணர்ச்சிகளை தெரிவிக்கும் வகையுமே வேறு. நான் அவர்களிடம் எங்கனம் மனவிட்டு நெருங்கி பழகுவது? மகரிஷியோவெனில் நமக்கெட்டாத ஆன்மீக மலையுச்சியில் அமர்ந்து கொண்டு இந்த பௌதிக உலகின் மொத்த காட்சியை அதனுடன் தொடர்பு கொள்ளாது காணும் சுதந்திர புருஷர். இதுகாரம் என் வாழ்வில் நான் கண்டுள்ள மனிதர்களிலிருந்து இவரை வேறுபடுத்தி காட்டும் ஒரு விசேஷ குணம் இவரிடம் இருக்கிறது. இவர் நமது மனித இனத்தைச் சேர்ந்தவர் அன்று என்றே எனக்கு உள்ளுக்குள் தோன்றியது. இவர் ஒரு தனி பிரகிருதி கூட அல்லர். இவர் பிரகிருதியே, இயற்கையே. இந்த ஆசிரமத்திற்கு அப்பால் அதற்கதீதமாக உயர்ந்து நிற்கும் ஏகாந்தமான அருணகிரி சிகரமே இவர். தொலைவில் உள்ள வனங்களை நோக்கிச் செல்லும் நீண்ட காட்டுப்பகுதியின் கடுந்தரையைச் சேர்ந்தவர் இவர். நாம் அணுக ஒண்ணா விண்வெளியெல்லாம் வியாபிக்கும் விரிவானத்தவர் இவர் என்றே எனக்கு தோன்றிற்று. தனிநாயகமாக நிற்கும் அருணாச்சலத்தின் சிலை போன்று சலனமற்றிருக்கும் தன்மையிலிருந்து ஏதோ ஒன்று மகரிஷியிடம் குடிபுகுந்து விட்டதோவென நினைத்தேன். அவர் ஏறக்குறைய 20 ஆண்டுகள் இந்த மலை மீது வாழ்ந்திருக்கிறார் என்றும் அதை விட்டு அவர் எங்கும் சென்றதில்லை என்றும் கேள்விப்பட்டேன். இவ்வளவு நெருக்கமான உறவு இருப்பதால் தான் மலையின் குணமும் சற்று இவருக்கு வந்திருக்குமோ? மலை மீது அவருக்குண்டான பிரேமையை நான் அறிவேன். இந்த பிரேமையை வெளிப்படுத்தி அவர் எழுதிய மனதை நிகழ்ச்சியும் அழகான கவிதையில் கொஞ்சம் யாரோ எனக்கு படித்து விளக்கினார். பார்க்க போனால் இருவருக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது. இந்த காட்டு பிரதேசத்தின் ஓரத்தில் உதித்து தன் தட்டையான தலையை வானோக்கி இந்த தனிக்காட்டு ராஜாவான மலை எழுப்புவதை போன்றே பொது மனிதர்களாலான சமுதாய கானகத்தின் நடுவிலிருந்து இந்த விந்தை மனிதரும் தனிக்காட்டு ராஜ காம்பீரியத்துடன் தலை நிமிர்ந்து நிற்கிறார். எப்படி இந்த புனித தீபமலையான அண்ணாமலை இங்கு நம்மை சுற்றி எங்கும் காணப்படும் வெவ்வேறு குன்று தொடர்களினின்றும் தனித்து நிற்கிறதோ, அதே போன்று மகரிஷியும் தம்மை நேசித்து தம்முடன் பல்லாண்டுகள் வாழ்ந்து வரும் அன்பர்களால் சூழப்படினும் அசாதாரண ரீதியில் எவரிடமும் ஒட்டாது நிற்கிறார். இயற்கையின் எல்லா தோற்றத்திற்கும் ஒரித்தான வியக்தித்வமின்மை, சலனமின்மை, ஊடுருவ ஒண்ணா செறிவு எல்லாம் விந்தையான முறையில் இந்த புனித மலையில் பொதிந்துள்ளது போன்றே இவரிடமும் காணப்படுகின்றன. இந்த மலை தந்த பரிசோ? இதன் விளைவென்னவெனில் இந்த தன்மை இவரை அல்லது மற்ற சராசரி மனிதர்கள் அடங்கிய சமுதாயத்திலிருந்து நிரந்தரமாகவோ என்னமோ பிரித்துவிட்டது. சில நேரங்களில் நான் மகரிஷி மட்டும் இவ்வளவு அதிமனிதராக இல்லாமல் சற்று நம்மை போலிருந்தால், நமக்கு இயல்பாக தோன்றுகிற உணர்ச்சிகளுக்கு அவரும் பயப்படுபவராக இருந்தால் நமக்கு எவ்வளவு சௌகரியமாக இருக்கும் என்று என்னையும் அறியாமல் நினைப்பதுண்டு. இதே இயல்பாக தோன்றும் ஆசாபாசங்கள் அவரது நானற்ற தன்மயானந்த சந்நிதியில் சுத்த அசட்டத்தனமாக தோன்றுவதையும் உணர்ந்துள்ளேன். பிற நேரங்களில் தெளிவாக நோக்கும் பொழுது இவர் நமக்கு அப்பாற்பட்ட அதீதமான ஒரு ஆன்ம அனுபவத்தை உண்மையில் பெற்றுள்ளாராகில், அவர் நத்தை வேகத்தில் ஊர்ந்து செல்லும் மனித இனத்தை பின்னால் விட்டுச் செல்லாமல் எப்படி லட்சியத்தை அடைந்திருக்க முடியும் என்று புரிந்து கொள்ளவும் செய்தேன். அவரது அதிசயமான பார்வையில் என்னதான் இருக்கிறதோ, அவர் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு மகத்தான ஞானோதயம் விரைவில் கிடைக்கப் போகிறது என்பது போல் ஏன் ஒரு வினோதமான எதிர்பார்ப்பில் என் மேனி சிலிர்க்கிறது. ஆனால் மகரிஷியின் சந்நிதியில் நான் சந்தேகத்திற்கிடமின்றி அனுபவ ரீதியாக நுகர்ந்த பரமசாந்தமான கணங்களையும், எனது நினைவு வானில் துருவ தாரகை போன்று வழிவிடும் அந்த அற்புத கனவையும் தவிர அவரிடமிருந்து நான் சொற்கள் மூலமாகவோ அல்லது வேறெந்த வழியாகவோ எந்த உபதேசமோ அனுபவமோ பெறவில்லை. காலம் விரைந்து சென்று மறைவது கண்டு நிராசையடைந்தேன். 2 வாரங்கள் ஓடிவிட்டன. ஆனால் உருப்படியாக ஒரே ஒரு சம்பாஷணை தான் அவருடன் நடத்த முடிந்தது. அசரீரி போல் ஒலித்த மகரிஷியின் குரலும் கூட உருவகமாக கூறப்போகின் என்னை ஒதுக்கி வைப்பதில் பங்கு பெற்றது. காஷாயம் தரித்த அந்த துறவி நான் இங்கு செல்ல வேண்டும் என்று என்னவெல்லாம் கூறி தூண்டினார். ஆகவே இந்த பாராமுகமும் ஏனோதானோ என்பது போன்ற வரவேற்பும் நான் எதிர்பாராதவை. இதில் விசேஷம் என்னவென்றால், மற்ற எல்லோரையும் விட இந்த மகா மௌனி மகரிஷியின் வாயார பேசி கேட்க வேண்டும் என்று விரும்பினேன். இதற்கு காரணம், எப்படியோ ஒரே ஒரு எண்ணம் என் மனதை விடாப்பிடியாக பற்றி கொண்டு விட்டதுதான். அது தர்க்கரீதியாக புத்திபூர்வமாக ஆராய்ந்து வரவில்லை. அது நான் அழைக்காமலே முற்றிலும் தானாகவே வந்தது. அது என்ன? இந்த மனிதர் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை பெற்றுவிட்டார். அவரை எந்த துன்பமும் தீண்ட முடியாது. என்னை ஆட்கொண்ட எண்ணம் இதுதான். என்னுள் எழும் கேள்விகளுக்கு ஒலிவடிவம் கொடுத்து அவற்றிற்கு மகரிஷியிடமிருந்து விடைகளை பெற மீண்டும் ஒரு முறை முயன்று பார்க்க தீர்மானித்தேன். மகரிஷியின் பக்தர் ஒருவர் ஹாலை அடுத்த குடிசை ஒன்றில் ஏதோ வேலையாக இருந்தார். அவர் இவ்வளவு நாட்களாக என்னிடம் மிகவும் அன்பாக இருந்தவர். அவரை அடுத்து சென்று அவருடைய குருநாதருடன் கடைசியாக ஒரு முறை உரையாட நான் தீவிரமாக விரும்பினேன் என்பதை கூறினேன். மகரிஷியிடம் நானே நேராக போய் பேசுவதில் எனக்குண்டான கூச்சத்தையும் மனமிட்டு சொன்னேன். அவர் இதை கேட்டு மிகவும் ஆதரவாக புன்முறுவல் பூத்தார். அவர் உடனே ஹாலுக்கு சென்றார். விரைவிலேயே நல்ல செய்தி கொண்டு வந்தார். அவரது குருநாதர் என்னுடன் உரையாடுவதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்வாராம். நான் ஹாலுக்கு விரைந்தேன். சோபாவின் அருகே உரையாடுவதற்கு தகுந்த இடமாக பார்த்து உட்கார்ந்தேன். உடனேயே மகரிஷி முகத்தை திருப்பினார். அவரது உதடுகளில் ஒரு அன்பான புன்முறுவல் மலர்ந்தது. உடனேயே என் தயக்கமெல்லாம் மறைந்து நான் சுதந்திரமாக அவரிடம் கேள்விகள் கேட்கலானேன். சத்தியத்தை கண்டறிய விரும்புபவன் இந்த உலகத்தை துறந்து தனிமையான காடுகளுக்கோ மலைகளுக்கோ சென்றுவிட வேண்டும் என யோகிகள் கூறுகிறார்கள். எங்கள் மேலை நாடுகளில் நாங்கள் வாழும் முறை வேறுபட்டது. இப்படியெல்லாம் செய்வது முடியும் காரியமில்லையே. நீங்கள் யோகிகள் கூறுவதை ஆமோதிக்கிறீர்களா? கம்பீரமாக தோற்றமளித்த ஒரு அந்தன பக்தர் பக்கம் திரும்புகிறார் மகரிஷி. அவர் மகரிஷி கூறியதை எனக்காக மொழிபெயர்த்தார். கர்ம வாழ்க்கையை துறக்க வேண்டிய அவசியமில்லை. தினம் 1 அல்லது 2 மணி நேரம் தியானம் செய்தால் பின் உங்கள் அன்றாட கடமைகளில் ஈடுபடுவது எளிது. சரியான முறையில் தியானம் செய்தீர்களாகில் அப்பொழுது எழும் அமைதியான மனநிலை நீங்கள் பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுதும் தொடர்ந்து நீடிக்கும். தியான நேரத்து மனநிலை நீங்கள் உலக காரியங்களை செய்யும் பொழுதும் அவற்றில் பிரதிபலிக்கும். அப்படி செய்வதால் உண்டாகும் விளைவு என்ன? அப்படி செய்து வருங்கால் மனிதர்களிடம் நீங்கள் உறவாடும் விதத்திலும், வாழ்க்கையில் நேரிடும் சம்பவங்கள் மற்றும் உலக பொருட்கள் மீது நீங்கள் கொள்ளும் கருத்துக்களிலும் மெல்ல மெல்ல ஒரு மாறுதல் நிகழ்வதை காண்பீர்கள். உங்கள் செய்கைகளும் தியானமாகவே ஆகிவிடும், உங்கள் முயற்சியின்றியே. அப்படியானால் யோகிகள் கூறுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லையா? மகரிஷியை ஆம் அல்லது இல்லை என்று சொல்ல வைக்க என் முயற்சி இது. ஆனால் மகரிஷி நேரடியாக பதில் சொன்னால்தானே? தன்னை இந்த உலகத்துடன் பந்தப்படுத்தும் சுயநலச் சிறுமையை விட்டுவிடல் வேண்டும். பொய்யான நான் அதாவது அகந்தையை விட்டுவிடுதலே உண்மையான துறவு. சுயநலமே இன்று இவ்வுலகில் செயல்படுவது எப்படி சாத்தியமாகும்? கர்மம் ஞானம் இரண்டிற்குமிடையே எவ்வித முரண்பாடும் இல்லை. அப்படியானால் ஒருவன் வழக்கம் போல் தனது தொழில் உத்தியோகம் போன்ற காரியங்களில் தொடர்ந்து ஈடுபட்டிருந்தாலும் அவன் ஞானம் பெற முடியும் என்கிறீர்களா? ஏன் முடியாது? ஆனால் ஞானம் அடைந்தவன் இன்னும் இந்த காரியங்களை செய்து கொண்டிருப்பது பழைய ஆள்தான் என்று நினைக்க மாட்டான். ஏனென்றால் அவனுடைய அகந்தை மனது மெல்ல மெல்ல மாறி அந்த சிறு மனதிற்கு அதீதமாயுள்ள தனது நிஜ ஸ்வரூபமாகிய ஆன்மாவில் ஒடுங்கிவிடும். காரியங்களில் ஈடுபட்டுள்ளவனுக்கு தியானம் செய்ய போதிய நேரம் இருக்காதே. மகரிஷி சிறிது நேரம் மௌனம் பாலித்தார். பிறகு விடையளித்தார். தியானத்திற்கென்று நேரம் ஒதுக்குவதெல்லாம் ஆன்மீக சாதனையில் புதிதாக பிரவேசித்தவர்களுக்குத்தான் வேண்டும். சாதனையில் முன்னேறிக் கொண்டு வருபவன் காரியம் செய்கிறானோ செய்யவில்லையோ ஆழமான அக அமைதியை அனுபவிப்பது நிச்சயம். கூட்டத்தின் நடுவில் இருந்து கொண்டு பணியில் ஈடுபட்டுள்ள பொழுதே அவன் மனது ஏகாந்தத்தில் சாந்தமாக இருக்கும். அப்படியானால் நீங்கள் யோக மார்க்கத்தை போதிப்பதில்லையா? யோகியானவன் மாடு மேய்ப்பவன் காளையை தடிகொண்டு ஊக்குவிப்பது போன்று தன் மனதை இலக்கை நோக்கி செலுத்துகிறான். இந்த மார்க்கத்திலோவெனில் சாதகன் முரட்டுக் காளையின் முன் பசும்புல்லை காட்டியே வழுக்கிக் கொண்டு வருகிறான். அதை எப்படி செய்வது? நான் யார் என்ற கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த விசாரம் முடிவில் உங்களை மனதிற்கு அப்பாலுள்ள ஒன்றை கண்டறிய வழி செய்யும். அந்த பெரும் கேள்விக்கு முதலில் விடை பெறுங்கள். அதன் மூலம் பிற எல்லா கேள்விகளுக்குமே விடை பெறுவீர்கள். மகரிஷியின் விடையில் பொதிந்திருந்த ஆழ்ந்த பொருளை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்தேன். ஹாலில் மௌனம் நிலவியது. அநேக இந்திய கட்டடங்களைப் போலவே இங்கு சுவரில் பெரிய துளையிட்டு சதுர சட்டமும் கம்பியும் இட்டு ஜன்னலாக பயன்படுத்துகிறார்கள். அதன் வழியாக புனித அண்ணாமலையின் கீழ்சரிவுகள் மிக அழகாக தெரிந்தன. அதிகாலை சூரிய ஒளி அதன் விந்தையான வரிவடிவத்தை ரமணீயமாக்கியது. மகரிஷி மறுபடியும் என்னிடம் பேசினார். வேறு விதமாக சொல்கிறேன், தூய ஆனந்தம் அனுபவிக்க வேண்டுமென்றுதான் எல்லா மனிதர்களும் எப்பொழுதும் விரும்புகிறார்கள். முடிவில்லாமல் தொடரும் ஆனந்தத்தை தேடி அதை பற்றிக்கொள்ள விரும்புகிறார்கள். இது ஒரு இயல்பான நாட்டமே. ஆனால் எல்லோரும் தன்னையே மிக அதிகமாக நேசிக்கிறார்களே. இதை கவனித்து ஆச்சரியப்பட்டதில்லையா நீங்கள்?
ஆமாம், ஆனால் நான் அதை கவனித்ததில்லை.
மனிதர்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு சாதனத்தின் மூலம், தெய்வ நம்பிக்கை மூலமாகவோ அல்லது வேறெந்த வழியிலோ பரம சுகத்தை அடைய எப்பொழுதும் விரும்புகிறார்கள் இல்லையா? எந்த உண்மையுடன் அதையும் இணைத்துப் பாருங்கள். மனிதனின் சொரூபத்தை பற்றி உங்களுக்கு ஒரு தடயம் கிடைக்கும்.
நீங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லையே.
மகரிஷி இப்பொழுது குரலை உயர்த்தி பேசினார். மனிதனின் உண்மை இயல்பு ஆனந்தம். நிஜஸ்வரூபத்தில் ஆனந்தம் அதன் உண்மை இயல்பாகவே உள்ளது. ஆனந்தத்தை தேடும் மனிதன் அவனறியாமலேயே தன் நிஜஸ்வரூபத்தை தான் தேடுகிறான். நிஜஸ்வரூபமாகிய ஆன்மா அழிவற்றது. எனவே அதை அடையும் ஒருவன் முடிவில்லாத ஆனந்தத்தை பெறுகிறான். ஆயின் உலகம் மாபெரும் துக்கத்தில் மூழ்கியிருக்கிறதே. ஆமாம், உலக மக்கள் தம்மையே அறியாதிருப்பதுதான் அதற்கு காரணம். எல்லா மனிதர்களும் தெரிந்தோ தெரியாமலோ ஆனந்தத்தையே நாடுகிறார்கள். துஷ்டர்களும் குரூரமானவர்களும் தீமை செய்பவர்களும் கூடவா என்றேன். அவர்கள் பாபம் செய்வது கூட தாம் செய்யும் ஒவ்வொரு பாபச் செயலிலும் தாம் தேடும் சுகத்தை அடைய முயல்வதால்தான். இவ்வாறு சுகத்தை நாடுவது மனிதனின் இயல்புதான். ஆனால் சுகத்தை தேடும் தாம் தாங்கள் நிஜஸ்வரூபத்தையே தேடுகிறோம் என்பதறியாமல் இதுபோன்ற தீய வழிகள் மூலம் ஒருவேளை அந்த சுகம் கிடைக்குமா என்று முதலில் அவற்றை செய்து பார்க்கிறார்கள். ஆனால் தவறான செயல்கள் செய்பவனையே பாதிக்கின்றன. எனவே நாம் இந்த நிஜஸ்வரூபத்தை அறிந்தால் அழிய ஆனந்தம் பெறுவோமா? மகரிஷி தலையாட்டி ஒப்புதல் தெரிவித்தார். திறந்திருந்த சாளரத்தின் வழியாக ஒரு சரிவான சூரிய கிரணம் மகரிஷியின் முகத்தின் மீது படிந்தது. பதட்டமே ஏற்ற அவர் புருவங்களில் தூய அமைதி நிலவியது. அந்த உறுதியான அதரங்களில் திருப்தி மிளிர்ந்தது. அந்த காந்தமிகு கண்களில் தேவாலயத்தில் நிலவும் சாந்தி மண்டிக் கிடந்தது. அவரது தூய ஞானோபதேசத்திற்கு கட்டியங்கூறியது அவரது சுருக்கமே இல்லாத சுந்தர வதனம். மகரிஷி பேசியதெல்லாம் மிக எளிய சொற்றொடர்கள்தான். அவர் எதை மனதில் வைத்துக் கொண்டு பேசினார்? மொழிபெயர்த்தவர் என்னமோ ஆங்கிலத்தில் அவற்றின் புறப்பொருளை சரியாகத்தான் கூறினார். ஆனால்
அவரால் தெரிவிக்க முடியாத ஆழ்ந்த பொருள் மகரிஷியின் சொற்களில் பொதிந்திருந்தன. அதை நான் தான் எனக்காகவே கண்டறிய வேண்டும் என்பதும் தெரிந்தது. ஒரு தத்துவ அறிஞர் போன்றோ அல்லது ஒரு பண்டிதர் போன்றோ தமது சித்தாந்தத்தை விளக்கி கூறுவதற்காக சொற்களை கையாளுபவர் அல்லர் மகரிஷி. அவரது இதயத்தின் ஆழத்திலிருந்தே அவரது பிறர்க்கரிய பேரான ஆத்மானுபூதியின் அடையாளமாகவே அன்றோ சொற்கள் வந்தன. நீங்கள் தான் அது என்று குறிப்பிடுவது எதனை? நீங்கள் கூறுவது உண்மையெனில் மனிதனுக்குள் இன்னொரு தான் இருக்கிறதென்று பொருள்படும் இல்லையா? மகரிஷி புன்முறுவல் பூத்தார். ஒரு மனிதனுக்கு இரண்டு தான் இருக்க முடியுமா என்ன? இதை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் ஆன்ம விசாரத்தில் ஈடுபட வேண்டும். மனிதன் வெகுகால பழக்கத்தினால் மற்றவர் நினைப்பது போலவே தானும் நினைத்து வந்துள்ளபடியால் நான் என்பதை எதுகாரும் அவன் உண்மையில் எதிரிட்டு நோக்கவில்லை. தனது தேகமே தனது புத்தியே தான் என்று காலமெல்லாம் அவன் கருதி வந்துள்ளதால் தான் யாரென்று அவன் அறியாமல் இருக்கிறான். அதனால்தான் நான் யார் என்ற ஆன்ம விசாரத்தை விடாது கைப்பிடித்தல் வேண்டுமென கூறுகிறேன். இந்த சொற்களை நான் நன்கு கிரகித்து புரிந்து கொள்வதற்காக மகரிஷி பேசுவதை நிறுத்தினார். அவர் பேச்சை தொடர்ந்தபொழுது மிக ஆவலுடன் செவிமடுத்தேன். இந்த நிஜஸ்வரூபத்தை ஆத்மாவை வர்ணிக்க சொல்கிறீர்களே, அதை பற்றி என்ன சொல்ல முடியும்? நான் என்று அபிமானித்து ஈழும் அகந்து எதனென்று எழுகிறதோ, பின்னர் எதனில் அது ஒடுங்கி மறையுமோ, அதுவே நிஜஸ்வரூபம் ஆத்மா. என்ன மறையுமா என்று என்னையும் அறியாமல் எதிரொலித்தேன். நான் என்ற தனது பாவத்தை எப்படி ஒருவன் இழக்க முடியும்? மனதின் எல்லா நினைவுகளுக்கும் அடிப்படையான எல்லோருக்கும் மூலமான முதல் எண்ணம் நான் என்பதே. இந்த எண்ணம் எழுந்த பின்னரே பிற எண்ணங்கள் எதுவும் எழ முடியும். நான் என்ற தன்மை எழுந்த பின்னரே நீ என்னும் சுட்டு பெயரான முன்னிலை தோன்ற முடியும். நான் என்று உதிக்கும் இடத்தை ஆன்ம விசாரத்தால் தொடர்ந்து நாடினால் அது உங்களை அதன் மூலத்தில் கொண்டு போய்விடும். அப்பொழுது நான் எவ்வாறு முதன் முதலாக எழுகிறதோ அதே போன்று கடைசியில் ஒடுங்கி மறையும் எண்ணமும் அதுவே என்று கண்டுகொள்வீர்கள். இதை தானாகவே தன் அனுபவத்தின் வாயிலாக யாவரும் கண்டறியலாம். அப்படியானால் தனக்குள்ளேயே இவ்வாறு ஆத்ம விசாரம் செய்வது எல்லோருக்குமே சாத்தியம் என்று பொருளா? சந்தேகமே இல்லை. நான் என்னும் கடைசி நினைவு படிப்படியாக தன்னுள் ஒடுங்கும் வரை உண்முகமாகச் செல்ல இயலும். பின்ன எஞ்சியிருப்பது என்ன? மனிதன் முற்றிலும் ஸ்மரணையற்று போய்விடுவானா அல்லது முட்டாள் மாதிரி ஆகிவிடுவானா? அப்படி அல்ல, மாறாக அவன் நித்திய சைதன்யத்தை அடைவான். மனிதனின் உண்மையான இயல்பாகிய தனது நிஜஸ்வரூபத்தை அறிந்து விழிப்பெய்தியவன் உண்மையான மெய்ஞான விழிப்படைவான். நான் என்ற பாவம் தேகத்தையும் புத்தியையும் சார்ந்து நிற்பது. ஒருவன் தன் நிஜஸ்வரூபத்தை முதன்முறை உணரும் பொழுது அவனது உள் ஆழத்திலிருந்து ஏதோ ஒன்று மலர்ந்து அவனை வியாபித்து ஆட்கொள்கிறது. அந்த ஏதோ ஒன்று மனதை கடந்தது. அது எல்லையில்லாதது, தெய்வீகமானது, சாஸ்வதமானது. அதை சிலர் தேவ சாம்ராஜ்யம் என்றும் வேறு சிலர் ஆத்மா என்றும் மற்றும் சிலர் நிர்வாணம் என்றும் கூறுகிறார்கள். இதையே இந்துக்கள் முக்தி அல்லது மோட்சம் என்கிறார்கள். உங்களுக்கு விருப்பமான எந்த பெயரையும் அதற்கு நீங்கள் சூட்டலாம். இந்த அனுபவத்தால் உண்மையில் ஒருவன் தன்னை இழப்பதில்லை, தன்னையே கண்டடைகிறான். மகரிஷியின் கடைசி சொற்கள் எனக்கு மொழிபெயர்த்து கூறப்பட்ட கணமே கலிலியில் இயேசுநாதர் மொழிந்த மறக்க முடியாத சொற்கள் நினைவில் பளிச்சிட்டன. தன் உயிரை பாதுகாக்க முயல்பவன் அதை இழக்கிறான், தன் உயிரை இழப்பவனோ அதை ரட்சிக்கிறான். இந்த இரண்டு கூற்றுகளுக்கும் எவ்வளவு விசித்திரமான ஒற்றுமை! இருந்தாலும் இந்திய ஞானி இதை தானாகவே கிறிஸ்துவத்தின் துணையின்றியே மகா கடினமான எவர்க்கும் அறிமுகமில்லாத ஒரு அகமுக பாதையில் சென்று கண்டறிந்துள்ளார். மகரிஷி மேலும் பேசினார். நான் சிந்தனையில் இருந்து வெளிவந்தேன். தன் நிஜஸ்வரூபத்தை ஒருவன் தேடத் துவங்கும் வகையில் குழப்பமும் சந்தேகமும் அவனது வாழ்நாள் முழுவதும் அவனை பின்தொடரும். மன்னர்களும் அரசியல் தலைவர்களும் தமது அந்தரங்கத்தில் தாம் தம்மையே ஆளும் திறனற்றவர்கள் என்று உணர்ந்தும் கூட பிறரை ஆள முயல்கிறார்கள். தனது உண்மையான ஆழத்தை தன்னையே அறிந்தவனோவெனில் உலகின் மகாபெரிய சக்தியை தன்வசம் கொண்டுள்ளான். எத்தனை துறைகளில் ஏராளமான விஷயங்களை பற்றி அறிவை பெருக்குவதில் தம் வாழ்நாளை பயன்படுத்தும் அதிமேதாவிகள் இருக்கிறார்கள். அவர்களிடம் மனித வாழ்க்கையின் புதரை அவிழ்த்து விட்டீர்களா என்று கேட்டால் அவர்கள் நாணி தலைகுனிவார்கள். தன்னைத்தான் அறிந்து கொள்ளாமல் மற்றெல்லாவற்றையும் அறிவதால் என்ன பயன்? தன் நிஜஸ்வரூபத்தை அறியும் அக ஆராய்ச்சியை மனிதன் புறக்கணிக்கிறான். ஆனால் இதை காட்டிலும் செய்ய வேண்டிய ஆராய்ச்சியோ பணியோ வேறிருக்கிறதா? இது மகா கடினமான மனித சக்தியை மீறிய ஒரு காரியமாக தோன்றுகிறதே என்றேன். மகரிஷி இதை தான் ஏற்கவில்லை என்பது போல தோள்களை மிகச்சிறிது உயர்த்தி தாழ்த்தினார். இதை செய்து பார்க்காமல் கடினம் அசாத்தியம் என்று கூற வேண்டாம். நீங்கள் நினைப்பது போல் இது ஒன்றும் அவ்வளவு கடினம் அல்ல. எப்பொழுதும் வெளிமுகமாக செயல் வேகத்தில் இருக்கும் எங்களை போன்ற காரியசீலர்களான மேற்கத்தியர்களுக்கு இதுபோன்ற உண்முக விசாரணை? அரைமனதுடன் தொடங்கிய கேள்வியை அரைகுறையாக கேட்டு நிறுத்தினேன். மகரிஷி சற்று குனிந்து அணையும் தருணத்தில் இருந்த மல்லிகை ஊதுவத்தியை அடுத்து மற்றொன்றை பற்ற வைத்தார். இந்தியர்களாகட்டும் மேற்கத்தியர்களாகட்டும் சத்திய தரிசனம் ஒன்றே. லௌகீக வாழ்க்கையில் அழுந்தி இருப்பவர்களுக்கு இந்த விசார மார்க்கம் கூடுதலான கடினமாக தோன்றலாம். ஆனால் அவர்களும் முயன்று வெற்றி காணலாம், வெல்ல வேண்டும். தியானத்தினால் உண்டாகும் ஆழ்ந்த அமைதி பிரவாகத்தை பழக்கத்தினால் நிலையாக்கிக் கொள்ளலாம். பின் அந்த மனநிலையிலிருந்து கொண்டே தனது பணியையும் உலக காரியங்களையும் செய்ய முடியும். அதில் எந்தவிதமான தடங்களும் இராது. இந்த விதமாக தியானத்திற்கும் வெளியுலக செயல்பாட்டிற்கும் இடையே வேற்றுமையே இருக்காது. நான் யார் என்று விசாரம் செய்து இந்த தேகமும் புத்தியும் ஆசைகளும் நான் அல்ல என்று கண்டுகொண்டீர்களானால் பின்னர் இந்த உண்மக விசார மனப்பான்மையே நான் யார் என்ற கேள்வியின் விடையை உங்களது உள்ளுக்குள்ளிருந்து வெளிக்கொண்டு வரும். தானாகவே ஒரு ஆழ்ந்த அக அனுபூதியாக அந்த விடை மலரும். மகரிஷி சொன்னதை நான் ஆழ்ந்து சிந்திக்கலானேன். மகரிஷி மேலும் பேசினார். உங்கள் நிஜஸ்வரூபத்தை அறியுங்கள். பின் சூரிய ஒளியை போன்று சத்தியம் உங்கள் இதயத்தில் ஒளிரும். மனதில் துயரம் நீங்கும். உண்மையான ஆனந்தம் அதில் பெருக்கெடுக்கும். ஏனெனில் ஆனந்தமும் நிஜஸ்வரூபமும் ஒன்றே. ஆத்ம ஞானம் பெற்ற பிறகு வேறு எந்த சந்தேகமும் இருக்காது. மகரிஷி தலையை திருப்பி தனது பார்வையை ஹாலின் மறுகோடியில் செலுத்தினார். இதற்கு மேல் அவர் பேச மாட்டார் என்பது எனக்கு புரிந்தது. எங்களது கடைசி சம்பாஷணை இவ்வாறு முற்று பெற்றது. நான் ஆசிரமத்தை விட்டு புறப்படும் முன் மகரிஷிகளை அவரது மௌனத்திலிருந்து வெளிக்கொணர வைத்ததற்காக என்னையே நான் பாராட்டிக் கொண்டேன். நான் மகரிஷியின் ஹாலை விட்டு வெளியே வந்தேன். காட்டினுள் நடந்து ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து நான் எடுத்துக்கொண்ட குறிப்புகள் மற்றும் புத்தகங்களின் நடுவில் பகலின் பெரும்பகுதியை கழித்தேன். மாலை நேரம் வந்தது. இன்னும் ஓரிரு மணி நேரத்திற்குள் குதிரை வண்டியோ மாட்டு வண்டியோ வந்துவிடும். நானும் ஆசிரமத்தை விட்டு புறப்பட வேண்டும். ஹாலுக்கு திரும்பினேன். ஊதுவத்தி புகைந்து கொண்டிருந்தது. அதன் நல்ல மனம் ஹாலின் காற்றில் பரவியது. பங்காவை ஒரு அன்பர் இழுத்துக் கொண்டிருந்தார். அதன் கீழே சோபா மீது சற்று சாய்ந்தவாறு அமர்ந்திருந்தார் மகரிஷி. சிறிது நேரம் கழித்து அவர் தனது வழக்கமான பாணியில் நிமிர்ந்து அமர்ந்தார். வலது பாதம் இடது தொடை மீது படிய இடது பாதம் வலது தொடையின் கீழிருந்தது. சென்னை கருகில் வாழும் யோகி பிரம்மா இதுபோன்று ஆசனம் போட்டுக் காட்டி இதுதான் சுகாசனம் என்று என்னிடம் கூறியது நினைவுக்கு வந்தது. இதை ஒரு அரை பத்மாசனம் என்று சொல்லலாம். செய்வதற்கு எளிது. மகரிஷி வழக்கப்படி தாடையை வலதுகையில் ஏந்தி முழங்கையை கால்முட்டில் ஊன்றியபடியே அமர்ந்தார். பிறகு வெகு கவனமாக பார்வையை எனது முகத்தின் மீது பதித்தார். ஆனால் ஒன்றும் பேசவில்லை. அவர் கருகில் தரை மீது மூங்கில் கழியும் கமண்டலமும் தேங்காய் முடி கோப்பையும் வைக்கப்பட்டிருந்தன. அவர் இடையில் கட்டியிருந்த கோவணமும் இவை மூன்றுமே அவருடைய இவ்வுலக உடைமைகள். பொருள்களை சேர்த்துக் கொண்டே போவதில் நாட்டமுள்ள மேலை நாட்டினரின் போக்கை அவர் மோனமாக விமர்சிப்பது போன்றிருந்தது. எப்பொழுதுமே சுடர்விடும் மகரிஷியின் கண்கள் தீவிர ஒளியுடன் மின்னின. பார்வை நிலைத்து நின்றது. உடல் சிலை போலாயிற்று. தலை சிறிது ஆடி நின்றது. சிறிது நேரத்தில் நான் முதல் தடவையாக அவரை சந்தித்த பொழுது அவர் ஆழ்ந்திருந்த சமாதி நிலையிலேயே ஆழ்ந்து விட்டார் என்று புரிந்து கொண்டேன். பிடைபெறும் தருணமும் முதல் சந்திப்பின் கணமும் ஒன்று போலிருப்பது கண்டு வியப்படைந்தேன். யாரோ ஒருவர் தன் முகத்தை என் முகத்தின் அருகே கொண்டு வந்து என் காதில் மென்குரலில், மகரிஷி சமாதியில் இருக்கிறார், பேசினால் அவர் காதில் விழாது என்றார். ஹாலில் இருந்த சிற்றவை ஆழ்ந்த அமைதியில் மூழ்கியது. நேரம் சென்றது. மௌனத்தின் அமைதியின் ஆழமும் கூடியது. எனக்கு கடவுள் நம்பிக்கை பக்தி பரவசம் என்று ஒன்றும் சொல்லும்படியாக கிடையாது. ஆனால் இப்பொழுது என் மனதை ஒரு பயபக்தி உணர்ச்சி ஆட்கொள்ள துவங்கியது. அதை தடுக்க முடியாமல் அதன் பயப்படலானேன். இது எப்படி என்றால், ஒரு வண்டு செழிப்பாக பூத்துக் குலுங்கும் மலர்களால் தன்னையும் அறியாமல் இழுக்கப்படுகிறதே, அதே மாதிரி ஒரு சூட்சுமமான புலன்களுக்கு அப்பாற்பட்ட சொல்லுக்கடங்காத சக்தி ஹால் முழுவதிலும் வியாபிக்க துவங்குகிறது. அதில் நான் என்னையே மறக்கலானேன். என் சிந்தனை கெட்டாத இந்த அற்புத சக்தியின் மூலமும் மையமும் மகரிஷியே என்று உணர்வதில் எனக்கு தாமதமோ சந்தேகமோ இல்லை. அவரது கண்களின் பிரகாசம் கண்ணை கூச வைத்தது. சுடர்விட்டு ஒளிரும் அவ்விரு கோளங்களும் எனது ஆன்மாவின் அடி ஆழங்களையெல்லாம் ஊடுருவி பார்ப்பன போல் தோன்றின. என் இதயத்தின் எந்தெந்த ரகசியங்களெல்லாம் அவருக்கு வெளிப்பட்டன என்பதும் ஏதாவது ஒரு காரணத்தினால் எனக்கு தெரிந்தன. அவரது அசாதாரணமான பார்வை என் எண்ணங்கள், உணர்ச்சிகள், ஆசாபாசங்கள் ஊடே ஊடுருவி பாய்ந்தது. அதை என்னால் தடுக்க முடியவில்லை. முதலில் இந்த அதீதமான அதிதீட்சண்ய பார்வை என்னை என்னவோ செய்தது. நானே மறந்துவிட்ட எனது கடந்த கால வாழ்வின் நிகழ்ச்சிகளை எல்லாம் இவர் தன் அதிசய கண்களால் கண்டுவிட்டாரோ என்று சற்று சிரமப்பட்டேன். அவருக்கு என் கடந்த காலம் முழுவதும் நன்றாக தெரிந்துவிட்டது. அதை ஒரு புத்தகம் போல் அவர் படிக்கிறார், இதில் சந்தேகமில்லை. என்னால் தப்பிக்க முடியவில்லை. என்னை உடும்பு பிடியாக பிடிக்கும் அந்த பார்வையை நான் பொறுத்து கொண்டதற்கு காரணம் எனக்கு அதனால் நன்மையே விளையும் என்று உள்ளூர தோன்றியதுதான். எனது பொருளற்ற கடந்த கால வாழ்வை பார்க்கிறார் மகரிஷி. எனது அகவாழ்வு எவ்வளவு பொலிவற்றது என்பதை கண்டுகொள்கிறார். என்னை கண்டவிடமெல்லாம் அலைக்கழித்த வெவ்வேறு உணர்ச்சிகளை படம் போல் பார்க்கிறார். அதே நேரத்தில் எல்லோரும் செல்லும் பாதையிலிருந்து விலகி அவரை போன்ற மனிதர்களை தேடி கண்டுபிடிப்பதில் ஆர்வம் கொள்ளும் எனக்கு வைராகியமும் விடாமுயற்சியும் எவ்வளவு உள்ளனவென்றும் அவருக்கு தெரியும் என்று தோன்றியது. இவ்வாறு எங்கள் இருவரிடையிலும் பேச்சற்று சமிக்ஞையின்றி கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருந்தது. அவரது கண்களில் இம்மியளவும் சலனமில்லை. என் கண்களோ அடிக்குறுமரை இமைத்துக் கொண்டிருந்தன. இந்த சக்தி பிரவாகத்தில் ஒரு மாறுதல் ஏற்படுவதை உணர்ந்தேன். மகர்ஷி என்னுடைய மனதை அவரது உள்ளத்துடன் இணைத்துக் கொண்டிருந்தார் எனவும், தான் சதா சர்வகாலமும் இடையராது அனுபவிக்கும் எல்லையற்ற அமைதியை அவர் என் இதயத்தினுள் செலுத்திக் கொண்டிருந்தார் எனவும் தெளிவாக உணர்ந்தேன். இந்த அசாதாரணமான அமைதியில் எனக்கு ஒரு பரவச உணர்வும் விண்ணில் பறப்பது போன்ற லேசான உணர்வும் ஏற்பட்டன. காலம் நின்றுவிட்டது போல தோன்றியது. என் இதயத்தை அழுத்தி வந்த கவலைப்பழு நீங்கியது. இனி ஒரு கணம் கூட கோபமும் மனக்கசப்பும் நிராசையும் சோகமும் என்னை தீண்டா என மனம் தெளிந்தேன். ஒன்று மிக தெளிவாக எனக்கு புலனாகியது. மனிதனை இருள் சூழுங்கால் எந்த உள்வொளி அவனுக்கு வழிகாட்டுகிறதோ, எந்த ஒரு அக உணர்வு அவனுள் இயல்பாகவே என்றும் உள்ளதோ, எந்த ஒரு சக்தி நிராசை வந்துற்ற போது அவனை சோர்வுற விடாது நம்பிக்கை அளித்து ஊக்குவிக்கிறதோ, அந்த ஆதாரமான இயல்பான ஒளியே, உணர்வே, ஆற்றலே, உண்மையான உணர்வு என்பதும் என்றும் இயல்பான தன்மையின் சாரம் நன்மையே என்பதுமே அது. இந்த ஆழ்ந்த மோனத்தில் காலம் ஸ்தம்பித்து விட்ட பொழுது பழமையின் துயர்களும் பிழைகளும் தூசாக தோன்றுகின்றன. இந்த பரமசாந்தியில் எனது மனம் மகரிஷியின் மனதுடன் ஒன்று ஞானம் முகிழ்த்தது. அந்த கணம் ஞானக்கதிரவன் உச்சியை எட்டிவிட்டான். எனது பௌதிக கண்முன் நான் முற்றிலும் அறிந்திராத பேரொளி பெருங்காட்சியாகிய இந்த ரகசிய உலகை தோற்றுவிக்கும் இந்த விந்தை மனிதரது பார்வையின் அற்புத சக்தி என்ன? இங்கேயுள்ள சீடர்கள் மகரிஷியை சுற்றிலும் பல்லாண்டுகளாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்களே. இங்கு பேச்சு சௌகரியம் எல்லாம் குறைவு. வெளியுலக நடவடிக்கைகள் இங்கில்லை. எதற்காக இவர்கள் இங்கிருக்கிறார்கள் என்று என்னையே நான் கேட்டுக் கொள்வதுண்டு. இவ்வளவு காலமாக இவர்கள் தம்முள் ஒரு அரிய ஆழ்ந்த மோனானுபவ பரிசை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்னும் உண்மை எனக்கு இப்பொழுது ஓரளவு புரிகிறது. இது என் எண்ணத்தின் மூலமல்ல, சட்டென ஒரு மின்னல் போன்ற உள்ளொளியால் புரிகிறது. ஹாலில் இதுவரை பேச்சு மூச்சற்ற அமைதியில் இருந்தவர்களிடையே கடைசியாக சற்று சலனம் ஏற்பட்டது. யாரோ ஒரு அன்பர் சப்தமின்றி எழுந்து வெளியே சென்றார். பிறகு ஒருவர் பின் ஒருவராக அனைவருமே வெளியே போய்விட்டார்கள். சட்டென ஒன்றை நான் உணர்கிறேன். நான் ஹாலில் மகரிஷியுடன் தனியாக இருக்கிறேன். இதற்கு முன்னால் இதுபோன்று நிகழ்ந்ததில்லை. மகரிஷியின் கண்களில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. அவை சுருங்கி கூர்ந்து காணப்படுகின்றன. இப்பொழுது ஏறக்குறைய மூடிவிட்ட கண்ணமைகளுக்கு இடையிலிருந்து புறப்படும் ஒளி பிரமாதமாக பெருகுகிறது. திடீரென என் தேகம் மறைவது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. நாங்கள் இருவரும் விண்வெளியில் இருக்கிறோம். இது முக்கியமான கட்டம். நான் தயங்கினேன். என்னென்னமோ மாயாஜலம் போல் புரிந்து என்னை மயக்கும் இந்த மந்திரவாதியின் ஆதிக்கத்திலிருந்து வெளியேற தீர்மானித்தேன். தீர்மானம் ஆற்றல் தந்தது. மறுபடியும் இந்த தேகத்துடன் ஹாலில் இருக்கிறேன். மகரிஷி என்னிடம் ஒரு சொற்கூட பேசவில்லை. செயலிழந்திருந்த எனது புலன்களையும் மனதையும் மீட்டு என்னை சுதாரித்துக் கொண்டே மெல்ல எழுந்தேன். விடைபெறும் தருணம் வந்தது. மகரிஷியை நோக்கி சிரம் தாழ்த்தினேன். அவர் அதை மௌனமாக ஏற்றார். சில வார்த்தைகளால் நன்றி கூறினேன். மீண்டும் மௌனமாக தலையசைத்தார். வாசலை நெருங்கியதும் போக மனமில்லாது சற்று நின்றேன். வெளியே மாட்டுச் சலங்கை ஒலி கேட்டது. மாட்டு வண்டி வந்துவிட்டது. மீண்டும் கைகூப்பி அங்கிருந்து அகன்றேன்.